வணக்கம். இன்றைய தரிசன நாளன்று திரு அசோகன் அவர்கள் அமெரிக்க வாழ்வின் நிறைவுகளும் குறைபாடுகளும் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார். இப்பொழுது நான் அவரை பேசும்படி அழைக்கிறேன்.
பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவர்களுக்கும் அன்னை அவர்களுக்கும் தகப்பனார் திரு கர்மயோகி அவர்களுக்கும் சொற்பொழிவை கேட்க வந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். ஜனனி அவர்கள் சொன்னதைப் போல நான் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு அமெரிக்க வாழ்வின் நிறைவுகளும் குறைபாடுகளும். இன்று உலகம் முழுவதும் ஒரு அமெரிக்காவை பற்றி ஒரு மோகம் பரவி உள்ளது நாம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அதுவும் குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரை இந்த மோகம் சற்று அதிகமாகவே உள்ளது. சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னால் இந்தியர்களுக்கு ஆங்கிலேயர்கள் முன்மாதிரியாக இருந்தார்கள். அதாவது ஒரு பொதுக்கூட்டத்தில் பேச வேண்டும் என்றால் பேச்சாளர்கள் எல்லோரும் ஆங்கிலத்தில் தான் பேசுவார்கள். கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் பொதுமக்களுக்கு அது புரிகிறதா இல்லையா அதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. ஆங்கிலத்தில் பேசினால்தான் மரியாதை என்ற ஒரே காரணத்தினால் பேச்சாளர்கள் எல்லோரும் ஆங்கிலத்தில் தான் பேசுவார்கள். அடுத்ததாக அலுவலகத்துக்கு செல்லும் அதிகாரிகள் எல்லாம் கோட்டு சூட்டு டை இதெல்லாம் அணிந்துதான் அலுவலகத்துக்கு செல்வார்கள். காலை வணக்கம் ஒருவருக்கு சொன்னால் அவர் ஆணாக இருந்தால் அவரை சார் என்றுதான் அழைக்க வேண்டும். பெண்களாக இருந்தால் மேம் என்றுதான் அழைப்பார்கள். காலை வணக்கம் சொன்னால் கூட குட் மார்னிங் என்றுதான் விழிப்பார்கள். ஆனால் சுதந்திரத்துக்கு பின்னால் இந்த ஆங்கில பழக்க வழக்கங்கள் எல்லாம் விலகி போய் அமெரிக்க பழக்க வழக்கங்கள் வந்துவிட்டன. அதாவது ஹலோ என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது ஹை என்று மாற்றிக்கொண்டார்கள். கோட்டு சூட்டு டை என்று வந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது மிகவும் இன்ஃபார்மலாக ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் என்று போட்டுக்கொண்டு வர ஆரம்பிக்கிறார்கள். ஐடி கம்பெனிகளில் வேலை செய்பவர்கள் தங்களுடைய மேலதிகாரிகளை எல்லாம் பேர் சொல்லி அழைக்கும் அளவிற்கு இன்ஃபார்மல் ஆகிவிட்டார்கள். இப்படி பேச்சு பழக்க வழக்கங்களில் தான் அமெரிக்க பாணி வந்திருக்கிறது என்று சொல்வதற்கில்லை. வாழ்க்கையின் மற்றும் பல அம்சங்களில் எல்லாவற்றிலும் கூட அமெரிக்க பழக்க வழக்கங்கள் வந்துவிட்டன. அதாவது இப்பொழுது கல்யாண மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அமெரிக்காவில் வேலை செய்யும் வரன்களுக்குத்தான் கல்யாண மார்க்கெட்டில் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கு முன்னால் மற்ற வரன்கள் எடுபடாமல் போய்விடுகிறது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதற்கு முன்னால் ஊரில் ஏதோ ஒன்று இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள்தான் அமெரிக்காவுக்கு போயிருப்பார்கள். ஆனால் இப்பொழுது பார்த்தால் நிலைமை நேர் எதிர்மாறாக இருக்கிறது. பெரும்பாலான நடுத்தர குடும்பங்களை எடுத்துக்கொண்டால் எங்கள் பிள்ளை அமெரிக்காவில் படிக்கிறான் அல்லது அமெரிக்காவில் வேலை செய்கிறான் அல்லது கிரீன் கார்டு வாங்கிக் கொண்டு அமெரிக்காவிலேயே செட்டில் ஆகிவிட்டான் என்றெல்லாம் பேசுகிறார்கள். இப்பொழுது நிலைமை எப்படி இருக்கிறது என்றால் விசா கட்டுப்பாடு என்ற ஒன்று மட்டும் இல்லை என்றால், அதாவது யார் விரும்பினாலும் அமெரிக்காவுக்கு சென்று குடியேறலாம் என்ற ஒரு சுதந்திரம் இப்பொழுது இருந்தால் குக்கிராமங்களில் இருப்பவர்கள் கூட வீடு நிலம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பிளேன் டிக்கெட் வாங்கி கொண்டு அமெரிக்காவுக்கு சென்று செட்டில் ஆகி விடுவார்கள் என்று அந்த அளவிற்கு அமெரிக்க மோகம் நம் நாட்டில் பரவியிருக்கிறது. அமெரிக்க மோகம் இந்த அளவுக்கு பரவி இருப்பதற்கு காரணம் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்வது நல்லது. மேற்பார்வையாக பார்த்தால் என்ன சொல்லலாம், அமெரிக்கா பணக்கார நாடு, அதனால் எல்லோரும் அங்கு சென்று செட்டிலாக பிரியப்படுகிறார்கள் என்று சொல்லலாம். ஆனால் அப்படி மேலோட்டமாக சொன்னால் நமக்கு விஷயம் முழுவதாக புரியாது. ஏன் அமெரிக்கா முதலில் இவ்வளவு சுபீட்சமாக மாறியிருக்கிறது என்பதை அதை நாம் அறிந்து கொள்ள முன்வர வேண்டும். அது நமக்கு புரியும் பொழுதுதான் ஏன் இந்தியர்களால் அப்படி சுபீட்சம் பெற முடிவதில்லை என்ற அடுத்த அந்த கேள்விக்கும் நமக்கு பதில் கிடைக்கும். இரண்டாவதாக, எல்லா நாடுகளையும் உள்ளது போல அமெரிக்க கலாச்சாரத்திலும் நிறைய குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் அசம்பாவிதமாக நாம் அதை பற்றி செய்தித்தாள்களில் படித்தாலும் சரி, அதை டிவி சேனல்கள் போட்டு காட்டினாலும் சரி, இந்த குறைபாடுகள் எல்லாம் எவர்கண்ணிலும் படுவதே இல்லை. பெரிய மனிதர்களுடைய குறைகள் சாதாரண மனிதருக்கு கண்ணில் படாது என்பது போல பணக்கார கலாச்சாரத்தின் குறைகளும் எவர் கண்ணிலும் படுவதில்லை என்பது அதுவும் உண்மையாக இருக்கும் போலிருக்கிறது. ஆனால் நாம் ஒரு நடுநிலைமையில் இருந்து கொண்டு பார்த்தால் அமெரிக்க நாட்டு கலாச்சாரத்தினுடைய நிறைவுகளும் சரி, அமெரிக்க நாட்டு கலாச்சாரத்தின் குறைகளும் சரி, இரண்டுமே நமக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வரக்கூடிய நிறைவுகளையும் குறைகளையும் நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பட்டியலிட்டு பார்க்கலாம். முதலில் நான் கூற விரும்புகின்ற சிறப்பு என்னவென்றால், அமெரிக்கா ஒரு பணக்கார சுதந்திரமான நாடு. அமெரிக்கா என்றால் முதலில் நமக்கு நினைவிற்கு வருவதே இந்த அமெரிக்க சுபீட்சமும் அமெரிக்க செல்வமும் தான். அதுதான் நமக்கு முதலில் கண்ணில் படுகிறது, அதை யாரும் மறுக்க முடியாது. பொதுவாக எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் பணக்காரர்கள் குறைவாகவும் ஏழைகள் அதிகமாகவும் தான் இருப்பார்கள். நம் நாட்டை எடுத்துக்கொண்டால் அது ஒரு உண்மை என்று சொல்லலாம். இங்கே பணக்காரர்கள் கம்மி, ஏழைகள் அதிகம். ஆனால் அமெரிக்காவில் இந்த நிலைமையே மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. அங்கு எப்படி இருக்கிறது என்றால், ஒரு 10% பெரும் பணக்காரர்களாக இருக்கிறார்கள். இன்னும் ஒரு 10% வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள். மீதமுள்ள 80% நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அமெரிக்கா பணக்கார நாடாக காட்சியளிப்பதற்கு காரணமே இப்படி ஒரு பெரிய நடுத்தர வர்க்கம், அதாவது 80% நடுத்தர வர்க்கமாக காட்சியளிப்பதுதான். பத்து சதவீதத்தினர் பெரும் பணக்காரர்கள் என்று நான் குறிப்பிட்டிருக்கிறேன். பெரும் பணக்காரர்கள் என்றால் 1 கோடி ரூபாய், 1 கோடி டாலர் வருமானம் உள்ளவர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது வருடாந்திர வருமானம் 1 கோடி டாலர் என்றால் 1 கோடி என்பது 10 மில்லியன் ஆகிறது. 10 மில்லியன் டாலர்ஸ் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு டாலருக்கு நாம் 67 ரூபாய் என்று இன்றைய மதிப்பாக இருக்கிறது. அந்த பட்சத்தில் 67 கோடி என்றாகிறது. இந்த பெரும் பணக்காரர்களுடைய வாழ்க்கை நாம் கற்பனையே செய்ய முடியாத அளவிற்கு அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அதாவது இவர்களுடைய வீடுகள் எல்லாம் மிகவும் பிரம்மாண்டமாக 3 ஏக்கர் 4 ஏக்கர் பரப்பளவில் விரிந்திருக்கும். இந்தியாவில் எப்படி ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறார்கள் என்றால் 4 பேரும் 2-வீலர் வைத்துக் கொள்கிறார்களோ அம்மாதிரியே இந்த பெரும் பணக்காரர்களுடைய குடும்பங்களில் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் தனித்தனி கார்கள் என்று வைத்திருப்பார்கள். குட்டி விமானங்கள் வைத்துக் கொண்டு இங்கேயும் அங்கேயும் பிரயாணம் செய்வது இவர்களுக்கு ஒரு வழக்கமான விஷயம். இவர்களுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் நம்முடைய தாப்பனார் தாயார் தான் பெரும் பணக்காரர்களாயிற்றே, நாம் ஏன் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும், நாம் வாழ்க்கையை சலீசாக ஜாலியாக வாழ்ந்து கொள்ளலாம் என்று நினைப்பதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஆச்சரியமாக அவர்கள் அப்படியெல்லாம் நினைப்பதில்லை. அவர்கள் டீனேஜ் வயதிற்கு வந்துவிட்டாலே எல்லோரையும் போல அவர்களும் பாக்கெட் எக்ஸ்பென்ஸுக்காக சின்ன சின்ன வேலைகளை செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். அதாவது காலையில் நெய்பர்ஹுட்டில் ரவுண்ட்ஸ் போய் நியூஸ் பேப்பர் போடுவது, மாலை வேலைகளில் கடைகளில் சேல்ஸ்மேனாக பணியாற்றுவது, பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடும் அசிஸ்டண்டாக இருப்பது போன்ற சில்லறை வேலைகளில் ஈடுபட்டு அந்த வருமானத்தை அவர்கள் பாக்கெட் எக்ஸ்பென்ஸுக்கு வைத்துக் கொள்கிறார்கள். நம் நாட்டில் கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளைகள் காலையில் நியூஸ் பேப்பர் போட்டால் நம் நாட்டு பெற்றோர்கள் அனுமதிப்பார்களா? இதை அவர்கள் மிகவும் கௌரவ குறைவாக நினைப்பார்கள். கண்டிப்பாக இதை அனுமதிக்கவே மாட்டார்கள். ஆனால் அமெரிக்காவில் உள்ள கோடீஸ்வர பெற்றோர்கள் இப்படி கோடீஸ்வர பிள்ளைகளான ஆனாலும் நியூஸ் பேப்பர் போடுகின்ற அந்த உழைப்பை அவர்கள் அதை வரவேற்கிறார்கள். இரண்டாவதாக, நம் நாட்டில் கோடீஸ்வர பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாக பிறந்தால் பெற்றோர் சம்பாதித்து வச்ச அந்த கோடிகள் எல்லாம் தனக்கு முறையாக வர வேண்டும் என்று அந்த கோடீஸ்வர வீட்டு பிள்ளைகள் எதிர்பார்ப்பது வழக்கம். ஆனால் அமெரிக்காவில் கோடீஸ்வர வீட்டு பிள்ளைகள் கூட பெற்றோர்கள் என்னதான் கோடிக்கணக்காக சம்பாதித்திருந்தாலும் அதையெல்லாம் முறையாக ஆட்டோமேட்டிக்காக தனக்கு வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பதில்லை. பெற்றோர் தாமாகவே சுயமாக சம்பாதித்த சொத்தாக இருந்தால் அவர்கள் எவ்வளவு விரும்பி பிள்ளைகளை கொடுக்கிறார்களோ அவ்வளவை ஏற்றுக்கொள்ள பிள்ளைகள் தயாராக இருக்கிறார்கள். அது எப்படி நீங்கள் கோடிக்கணக்காக சம்பாதித்து விட்டு ஏதோ கால்வாசி தான் எங்களுக்கு கொடுக்கலாம், மீதி முக்கால்வாசி ஏதோ தர்மஸ்தாபனத்துக்கு கொடுக்க நீங்கள் எப்படி கொடுக்கலாம் என்று அவர்கள் தகராறுக்கு வருவதில்லை. இதற்கு சிறந்த உதாரணம் பில்கேட்ஸ் அவர்கள்தான். பில்கேட்ஸை எடுத்துக்கொண்டால் அவர் 50 பில்லியன் டாலர் சம்பாதித்திருப்பதாக சொல்கிறார்கள். 50 பில்லியன் என்றால் இது 50,000 மில்லியன் டாலர்கள் என்று வருகிறது. ரூபாய் மதிப்பில் இதை சொன்னால் ஏறத்தாழ 3.5 லட்சம் கோடி ரூபாய் என்று வருகிறது. 3.5 லட்சம் கோடி என்பது நாம் கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு தொகை. ஆனால் அவர் அதை சம்பாதித்து வைத்திருக்கிறார். அவர் ஜேர்னலிஸ்டோடு ஒரு மீட்டிங் போட்டு பேசுகையில் அவருக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். எல்லோரும் 10 வயதுக்கு உட்பட்டவர்கள். ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்டாரா, உங்கள் பிள்ளைகள் மேஜர் ஆகும்போது எவ்வளவு சொத்தை கொடுப்பதாக தீர்மானம் பண்ணியிருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர் எப்படி சொன்னாராம், ஆளுக்கு 200 மில்லியன் டாலர் தான் கொடுப்பதாக இருக்கிறேன். அதற்கு மேலே கொடுத்தால் அவர்கள் கெட்டு போய் விடுவார்கள், அதாவது தே வில் பிகம் ஸ்பாயில்டு என்று பதில் அளித்தாராம். 50,000 மில்லியன் எங்கே இருக்கிறது? 3 பிள்ளைகளுக்கும் தலா 200 மில்லியன் என்றால் 600 மில்லியன் தான் கணக்கு வருகிறது. 50,000 இல் 600 மில்லியன் என்றால் இது 1.5% அளவிற்குத்தான் வருகிறது. ஆனால் அவர் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார், 3 பேருக்கும் சேர்த்து 600 மில்லியன் தான் கொடுப்பேன், அதற்கு மேல் கொடுத்தால் அவர் கெட்டுப்போய் விடுவார்கள், மீதி எல்லாம் நாம் வைத்திருக்கின்ற சேரிட்டி டிரஸ்டுக்கு கொடுப்பதாக இருக்கிறேன் என்று சொன்னாராம். இந்தியாவில் இப்படி ஒரு கோடீஸ்வரர் இருந்தால், அவர் இப்படி ஒரு அறிவிப்பு செய்திருந்தால், அந்த கோடீஸ்வரருடைய பிள்ளைகள் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்வார்களா? பெரும் சண்டையில் இறங்குவார்கள். பில்கேட்ஸ் உடைய பிள்ளைகள் இப்பொழுது 10 வயதுக்கு உட்பட்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் தாப்பனார் இவ்வாறு ஒரு அறிவிப்பு செய்திருந்தாலும் அதனுடைய முழு அர்த்தம் அவர்களுக்கு விளங்காமல் இருக்கலாம். இதே பிள்ளைகள் 18 வயதை தாண்டிவிட்ட பிறகு உங்கள் தாப்பனார் இப்படி மீட்டிங்கில் பேசியிருக்கிறார், அவர் 50,000 மில்லியன் சம்பாதித்திருந்தாலும் உங்கள் 3 பேருக்கும் ஆளுக்கு 200 மில்லியன் தான் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார், நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று கேட்டால் அப்பொழுது அவருடைய உண்மையான ரியாக்ஷன் தெரிய வரும். ஆனால் நான் எதிர்பார்ப்பது என்னவென்றால், அவர் சொல்வதில் ஒரு உண்மை இருக்கிறது. 200 மில்லியனுக்கு மேல் கொடுத்தால் நாங்கள் கெட்டுப்போய் விடுவோம் என்று சொல்கிறார் என்றால் அந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். 200 மில்லியனே எங்களுக்கு போதும், அதை வைத்துக் கொண்டே நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பார்த்துக் கொள்வோம், இதை பற்றி எங்களுக்கு எந்தவித கோபமோ எரிச்சலோ இல்லை என்றுதான் அவர்கள் சொல்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அவரே சம்பாதித்த பணம் என்பதால் அவர் ஒரு சேரிட்டி நிறுவியிருக்கிறார் என்றால் அந்த சேரிட்டிக்கு அந்த பணத்தை கொடுப்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது, அதில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை என்று அந்த பிள்ளைகள் சொன்னாலும் எனக்கு ஆச்சரியம் இல்லை. அந்த அளவிற்கு அவர்கள் பண விஷயத்தில் அவ்வளவு கட்டுப்பாடாக இருக்கிறார்கள். வறுமை கோட்டிற்கு கீழே அமெரிக்காவில் கூட 10% பேர் இருக்கிறார்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். நம் நாட்டு ஏழைகளுக்கும் அமெரிக்க நாட்டு ஏழைகளுக்கும் இருவரும் சமம் என்று நாம் சொல்லிவிட முடியாது. நம் நாட்டு ஏழைகளும் அமெரிக்க ஏழைகளும் மிகவும் வித்தியாசமானவர்கள். நம் நாட்டு ஏழைகளுக்கு எல்லாமே இலவசமாக கிடைப்பதைப் போல அமெரிக்க நாட்டு ஏழைகளுக்கும் எல்லாமும் இலவசமாகத்தான் கிடைக்கிறது. இருந்தாலும் அமெரிக்க ஏழைகளுக்கும் நம் நாட்டு ஏழைகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அதாவது என்னவென்றால், நம் நாட்டு ஏழைகள் இந்த அரசாங்கம் கொடுக்கின்ற இலவசத்திலேயே திருப்தி அடைந்து விடுகிறார்கள். நமக்கு தான் அரசாங்கம் இலவசமாக எல்லாவற்றையும் கொடுக்கிறது, இதுவே போதும், நாம் முன்னேற தேவையில்லை என்று நம் நாட்டு ஏழைகள் நினைப்பது உண்டு. ஆனால் அமெரிக்க ஏழைகள் அரசாங்க வெல்ஃபேரில் இருப்பதை மிகவும் அகௌரவமாக கருதுகிறார்கள். அதை வெளியில் சொல்லவே வெட்கப்பட்டுக் கொள்வார்கள். அந்த ஒரு வித்தியாசத்தை நாம் மனதில் கருத வேண்டும். இரண்டாவதாக, அமெரிக்க சுபீட்சத்திற்கு ஒரு முக்கிய காரணமே அமெரிக்காவில் நிலவுகின்ற ஒரு சுதந்திரம்தான். நம் நாட்டில் இருப்பது போல இந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி என்ற வித்தியாசங்கள் அங்கே இல்லை. ஒரு காலகட்டம் வரையிலும் வெள்ளையர்கள் கருப்பர்கள் என்ற இன நிற வித்தியாசம் இருந்தது. அந்த நிற வித்தியாசத்தின் காரணமாக கருப்பினத்தை சேர்ந்தவர்கள் மட்டமாக நடத்தப்பட்டார்கள். 1960 வரை வெள்ளைக்கார குழந்தைகள் கருப்பின குழந்தைகளுடன் ஃப்ரீயாக பழக மாட்டார்கள், அவர்களை தள்ளியே வைத்திருந்தார்கள். ஆனால் 1960 சட்டபூர்வமாக நிறைவேற்றுமை ஒழிக்கப்பட்ட பிறகு இந்த வெள்ளையர் கருப்பர் என்ற அந்த வித்தியாசம் கூட போய்விட்டது. இப்பொழுது அமெரிக்க பள்ளிகளில் வெள்ளைக்கார குழந்தைகள் கருப்பின குழந்தைகளுடன் அந்த நிற வித்தியாசம் எதுவுமே காட்டிக்கொள்ளாமல் தான் பழகுகிறார்கள். இரண்டாவதாக, அங்கே அமெரிக்காவில் பெண்களுக்கு ஏராளமான சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது. பெண்ணினம் அமெரிக்காவில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை காட்டியுள்ளது காரணமே பெண்களுக்கு அந்நாட்டில் கொடுக்கப்படும் சுதந்திரம்தான் என்று நாம் தாராளமாக சொல்லலாம். இங்கே பெண்களுடைய நிலைமையை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், மாமியாருக்கு அடங்க வேண்டும், மாமனாருக்கு அடங்கியிருக்க வேண்டும், புருஷனுக்கு பணிந்திருக்க வேண்டும் என்ற இந்த கட்டுப்பாடெல்லாம் இருக்கிறது. ஆனால் அமெரிக்காவில் மாமியாருக்கோ மாமனாருக்கோ அடங்கியிருக்க வேண்டும், கணவன்மார்களுக்கு அடங்கியிருக்க வேண்டும் என்ற இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் கிடையவே கிடையாது. மேலும் அமெரிக்காவில் எந்த ஆண்மகனும் திருமணம் செய்து கொள்ளும் பட்சத்தில் அவன் தனி குடும்பம் தனி குடித்தனம் வைத்து விடுகிறான், பெற்றோருடன் சேர்ந்து இருப்பதில்லை. திருமணம் செய்யும் ஆண்மகன் தனித்து குடித்தனம் வைத்து விடுவதால் இந்த மாமியாருடன் மருமகள் சேர்ந்து இருக்க வேண்டிய அந்த அவசியமே அங்கே வருவதில்லை. மாமியாருடன் சேர்ந்து இருந்தால்தானே அவர்களுடைய ஆதிக்கத்துக்கும் அதிகாரத்துக்கும் அடங்கி இருக்க வேண்டும் என்ற அந்த பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனைக்கே வழி இல்லாமல் போய்விட்டதால் அமெரிக்க நாட்டு பெண்கள் நிறைய சுதந்திரத்தை அனுபவித்து வருகிறார்கள். மேலும் அமெரிக்க சுதந்திரத்துக்கு ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால், அமெரிக்காவில் நிலவுகின்ற சுதந்திரமான ஒரு கல்வி முறையை நாம் காரணமாக காட்டலாம். நம் நாட்டில் எந்த பள்ளிக்கூடத்துக்கு சென்றாலும் ஆசிரியர்களை மாணவர்கள் கேள்வி கேட்பதை எந்த ஆசிரியரும் வரவேற்பதில்லை. மாணவன் ஏதேனும் கேள்வி கேட்டால் ஆசிரியருக்கு கோபம்தான் வரும். அதுவும் போக ஆசிரியர் சொல்வதை விட மாணவன் மாற்று கருத்து ஏதேனும் வெளியிட்டு விட்டான் என்றால் கேட்கவே வேண்டாம், ஆசிரியர் கோபத்தின் உச்சிக்கே போய்விடுவார். என்னை எப்படி நீ மறுத்து பேசலாம், இது உன் ஆணவத்தை காட்டுகிறது. இந்த வகுப்பறையிலேயே மாணவனை மட்டம் தட்டி கண்டித்து பேசுவார். ஆனால் அமெரிக்க பள்ளிகளில் இந்த விஷயத்தில் ஒரு பெரிய சுதந்திரம் நிலவுகிறது. அதாவது, வகுப்பில் ஒரு ஆசிரியர் பாடம் எடுக்கிறார் என்றால் பாடம் நடந்து முடிந்தவுடனே அவரே மாணவர்களை கேட்பார், யாருக்கேனும் ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா, கேள்விகள் இருந்தால் தாராளமாக கேட்கலாம் என்று அவரே தூண்டுவார். நான் இங்கு ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறேன், மாற்று கருத்து எந்த மாணவனுக்காவது இருந்தால் அதை அவன் வெளியிடலாம் என்று ஆசிரியரே ஒரு ஊக்கப்படுத்துவார். இந்த மாதிரி கேள்வி கேட்பது, மாற்று கருத்தை வெளியிடுவதை ஆசிரியரே வரவேற்கின்ற ஒரு சுதந்திரம் அமெரிக்காவில் இருப்பதைப் போல இந்தியாவில் இருப்பதில்லை. அது ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். அடுத்து பார்த்தீர்கள் என்றால், அமெரிக்க கார்பரேஷன்களுடைய பாலிசியே எப்படி இருக்கிறது என்றால், கீழ்மட்டத்தில் சேர்கின்ற எவரும் அவருக்கு முயற்சியும் முன்னேறும் ஆர்வமும் இருந்தால் மேல்மட்டத்துக்கு சுலபமாக வரலாம், அதற்குண்டான ஆதரவை கம்பெனியே வழங்கும் என்று கம்பெனி பாலிசியே இப்படித்தான் இருக்கிறது. ஆனால் நம் நாட்டில் பெரிய கார்பரேஷன்களை எடுத்துக்கொண்டால் கூட இதற்கு நேர் எதிர்மாறான நிலைமைதான் நிலவுகிற. அதாவது கீழ்மட்டத்தில் சேர்கின்ற எவரும் மேல்மட்டத்துக்கு வர முயற்சி செய்தால் ஏகப்பட்ட போட்டி, பொறாமை, தடைகள், இடையூறுகள் எல்லாம் எழும்பி வரும். இவற்றை எல்லாம் தாண்டி மேல்நிலைக்கு வருவதற்குள் இவருக்கு ரிட்டையர் ஆகின்ற வயதே வந்து இவருடைய கெரியரே முடிந்துவிடும் நிலையில்தான் இவர் மேல்மட்டத்திற்கே உயர்வார். அமெரிக்காவில் பிசினஸ் சிறப்பாக படுவேகமாக வளர்கிறது என்ற ஒரு சூழ்நிலை நிலவுவது காரணமே அங்கு நிலவுகின்ற சுதந்திரமான ஒரு பிசினஸ் சூழல்தான். அமெரிக்காவில் கலிபோர்னியா மாநிலத்தில் சிலிகான் வேலி என்ற ஒரு ஏரியா இருக்கிறது. அந்த சிலிகான் வேலியில் ஆரம்பிக்கின்ற கம்பெனிகளுக்கு எல்லா விதமான சுதந்திரமும் கொடுக்கப்படுகின்றன. இப்படிப்பட்ட சுதந்திரமான சூழலில் அந்த கம்பெனிகள் இயங்கி வருவதால்தான் அங்கு நிறுவப்பட்ட சில கம்பெனிகள் அசுர வளர்ச்சி அடைந்து சர்வதேச அளவிலேயே முதன்மையான கம்பெனிகளாக, பிரதானமான கம்பெனிகளாக தலையெடுத்துள்ளன. இன்று உலகம் முழுவதும் மிகவும் பாப்புலராகவும் முதன்மை நிலையிலும் இருக்கிற கம்பெனி என்ன என்று கேட்டால் நாம் ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் என்று சொல்லலாம். அந்த ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸுடைய அசுர வளர்ச்சிக்கு ஒரு காரணம் அதனுடைய தலைமை அலுவலகம் இந்த சிலிகான் வேலியில் இயங்கி வருவதுதான். நம் நாட்டில் ஒருவர் ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதை இயக்க விரும்பினார் என்றால் ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ், ப்ரொசீஜர் எல்லாம் இருக்கின்றன. இந்த ப்ரொசீஜர்ஸ், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து அந்த கம்பெனியை இயக்குவதற்குள் இந்த கம்பெனி ஸ்தாபகர் சலித்து போய்விடுகிறார். ஆனால் அமெரிக்காவில் இப்படி ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸோ ப்ரொசீஜர்ஸோ எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல டெக்னாலஜி இருக்கு, நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, நல்ல மார்க்கெட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு என்றால் அந்த சிலிகான் வேலியில் எவரும் எந்த விதமான தொழிலையும் துவங்கலாம் என்று அப்படி ஒரு ஃப்ரீடம் அங்கே நிலவுகிறது. ஆகவே பிசினஸ் ரீதியாக இருக்கின்ற சுதந்திரம், கல்வி ரீதியாக இருக்கின்ற சுதந்திரம், சமூக ரீதியாக இருக்கின்ற சுதந்திரம் என்று இந்த மூன்று சுதந்திரமும் அமெரிக்காவில் அமோகமாக கிடைப்பதால் அமெரிக்கா இவ்வளவு பெரிய ஒரு சுபீட்சத்தையும் செல்வத்தையும் அடைந்திருக்கிறது என்று நாம் தாராளமாக சொல்லலாம். இரண்டாவதாக அமெரிக்க கலாச்சாரத்தில் எனக்கு சிறப்பாக தெரிவது என்னவென்றால் அமெரிக்கர்கள் புது ஐடியாக்களுக்கு மிகவும் ரிசப்டிவாக இருப்பார்கள். நம் நாடு பழமையில் ஊறிய நாடு. பழமையில் ஊறியிருப்பதால் புதிய விஷயங்களையோ, புதிய கருத்துக்களையோ, புதிய மனோபாவங்களையோ எவரும் சுலபமாக ஏற்பதில்லை. எவரேனும் ஒருவர் தெரியாதனமாக புதிய கருத்து ஏதேனும் வெளியிட்டார் என்றால் அவர் மேல் அடுத்தவர்களுக்கு எரிச்சல் தான் வருகிறது. அப்படிப்பட்ட சூழல் தான் இன்றும் நிலவுகிறது. இதனால் புதிய சிந்தனை படைத்தவர்களும் என்ன முடிவு பண்ணிவிடுகிறார்கள், நமக்கேன் மீன் வம்பு, புதியதாக ஏதேனும் சொல்லி நாலு பேருடைய திட்டை வாங்கிக் கொள்ள வேண்டுமா, சரி நாம் மௌனமாக இருந்து விடுவோம் என்று மனதில் உதிக்கின்ற புதிய கருத்துக்களையும் எவரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் தமக்குள்ளேயே வைத்துக் கொள்கிறார்கள். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1970 அளவில் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஒரு புதிய கருத்தை வெளியிட்டார். அதாவது நாட்டில் இருக்கின்ற வங்கிகளை எல்லாம் அரசுடைமை ஆக்க வேண்டும், அரசுடைமை ஆக்கினால் அந்த வங்கிகள் எல்லாம் ஒரு நல்ல வளர்ச்சியை அந்த வங்கிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும், நாட்டின் சுபீட்சம் பெருகும் என்று ஒரு கருத்தை வெளியிட்டார். இதற்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும் என்று அவர் எதிர்பார்த்தார். ஆனால் நேர் எதிர்மாறாக தான் மக்களுடைய ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதுவும் குறிப்பாக அந்த வங்கித்துறையை சம்பந்தப்பட்டவர்கள் எல்லோரும் ஒரே குரலாக கண்டன கோஷத்தை எழுப்பினார்கள். பிரதமர் அவர்கள் விவரம் தெரியாமல் சொல்கிறார், தனியார் வங்கிகளை தேசியமயமாக்கினார் என்றால் முதல்கட்டமாக இந்த வங்கிகள் எல்லாம் படுத்துவிடும். இப்பொழுது கிடைக்கின்ற அளவில் டெபாசிட் எல்லாம் கிடைக்காது, டெபாசிட் எல்லாம் சுருங்கிவிடும், இது அழிவுக்கு வழி செய்யும், இதை பிரதமர் அவர்கள் அவசியம் செய்யவே கூடாது, இது நாட்டை பின்னே கொண்டு செல்கின்ற பாதையாக தெரிகிறது, இது முன்னேற்ற பாதை இல்லை, அப்படி இப்படி என்று ஒரு தனியார் வங்கி உள்பட எல்லா வங்கிகளிலும் சேர்மன் நிலையில் இருக்கிறவர்கள் எல்லாம் கண்டன குரல் எழுப்பினார்கள். ஆனால் இந்திரா காந்தி அம்மையார் அவர் மிகவும் தைரியசாலி, நாடு முழுவதும் வங்கிகளிலிருந்து எதிர்ப்பு கிளம்பினாலும் அவர் தன் முடிவை மாற்றிக்கொள்வதாக இல்லை, நான் சொன்னால் சொன்னதுதான், என்னுடைய முடிவில் மாற்றம் இல்லை என்று சொல்லி அவர் என்ன நினைத்தாரோ அதை அவர் அமுல்படுத்தினார். நாடு முழுக்க கண்டன குரல் எழுப்பினார்கள். ஆனால் தேசியமயமாக்கப்பட்ட பிறகு, தேசியமயமாக்கப்பட்ட பொழுது விளைவுகள் நேர் எதிராக இருந்தன. அதாவது டெபாசிட் எல்லாம் குறைந்துவிடும் என்று வங்கித்துறை அதிகாரிகள் பயப்பட்ட பொழுது டெபாசிட்டுகள் எல்லாம் பல மடங்கு அதிகரிக்க ஆரம்பித்தன. முன்னை விட வங்கிகளில் கஸ்டமர்கள் அதிகமாக குவிந்தார்கள். 1970 அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் 2000 அளவில் பார்க்கும்போது பொதுமக்களுடைய டெபாசிட்டுகள் எல்லாம் சேர்ந்து 500,000,000,000,000 தாண்டி பெருகிவிட்டிருந்தது. இப்படி தான் வெளியிட்ட புது கருத்துக்கு எதிர்ப்பு வந்திருந்த எதிர்ப்பு வரும்பொழுது அந்த எதிர்ப்பை கண்டு இந்திரா காந்தி அம்மையார் பின்வாங்கியிருந்தால் நம் நாட்டின் முன்னேற்றத்தை அது எவ்வளவு பாதித்திருக்கும். நல்லவேளை அவர் தைரியசாலியாக இருந்ததால் எதிர்ப்பை பொருட்படுத்தவில்லை, தான் நினைத்ததை சாதித்தார். இன்று தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் டெபாசிட்டுகள் அவ்வளவு அதிகரித்துள்ளன. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்நாட்டில் இந்த புது கருத்துக்களையோ புது யோசனைகளையோ வரவேற்பவர்கள் மிகவும் குறைவு. ஆனால் அமெரிக்கர்கள் இப்படி இல்லை, புது ஐடியாக்களையோ புது கருத்துக்களையோ யார் சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது, அதில் ஒரு உண்மை இருக்கிறது என்று அவர்கள் அந்த திறந்த மனப்பான்மையுடன் இவர் என்ன சொல்ல வருகிறார் அதை கேட்போம் என்று ஆர்வமுடன் செவி சாய்க்கிறார்கள். நம் நாட்டிலோ புது கருத்தை வெளியிட்டால் அதை கேட்பதற்கு கூட ஆளே கிடையாது. இவர் என்ன புதுசாக சொல்கிறார், இல்லாத பிரச்சனை எல்லாம் எழுப்புகிறார், இது ஒரு வீண் வேலை என்று காது கொடுத்து கேட்கவே முன் வருவதில்லை. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1980 அளவில் என் தாப்பனார் கர்மயோகி அவர்கள் மேனேஜ்மெண்ட் துறையில் ஆன்மீக ரீதியான புது அணுகுமுறைகள் என்று ஒரு புது சிஸ்டத்தையே தோற்றுவித்தார். இங்கே மத சர்வீஸ் சொசைட்டியில் பணிபுரிகின்ற ஒரு அமெரிக்க அன்பர் ஒருவர் அந்த புதிய ஆன்மீக அணுகுமுறையில் நன்றாக கற்றுக்கொண்டார். என் தாப்பனார் அவரிடம் சொன்னார், நீங்கள் அமெரிக்கராக இருக்கிறீர்கள், மேனேஜ்மெண்ட் துறையில் புதிய ஆன்மீக அணுகுமுறைகள் என்ற நான் ஒரு சிஸ்டத்தை நான் உருவாக்கியுள்ளேன், இது விஷயமாக நீங்கள் அமெரிக்கா சென்று அமெரிக்க கம்பெனிகளில் ஆராய்ச்சி எல்லாம் செய்து அந்த டேட்டாவை எல்லாம் ஒன்று திரட்டி நான் இங்கே வழங்கியுள்ள ஆன்மீக ரீதியான அணுகுமுறைகளின் அடிப்படையில் அந்த டேட்டாக்களை இன்டர்பிரேஷன் செய்து நீங்கள் ஒரு புத்தகம் எழுதினீர்களா எழுதினீர்கள் என்றால் அந்த புத்தகத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கும், என்ன அதை நீங்கள் செய்கிறீர்களா என்று கேட்டார். அமெரிக்க அன்பரும் நல்ல யோசனைதான், சிறப்பான ஆன்மீக மேனேஜ்மெண்ட் அணுகுமுறைகளை சொல்லியிருக்கிறீர்கள், இது சம்பந்தமான ரிசர்ச் செய்வதற்கு பெரிய 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 அமெரிக்க கம்பெனிகளுக்கு நான் போய் ஆராய்ச்சியும் செய்யலாம், ஆனால் பாருங்கள் மத சர்வீஸ் சொசைட்டி ஒரு குட்டி ஸ்தாபனம், மேனேஜ்மெண்ட் துறை என்பது ஒரு மிகப்பெரிய துறையாகும், ஜாம்பவான்கள் எல்லாம் இந்த துறையில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், மேனேஜ்மெண்ட் துறையில் ஒரு புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்றால் அந்த அளவுக்கு பாப்புலரான ஒரு அமெரிக்கன் பப்ளிகேஷன் நிறுவனம் முன்வர வேண்டும், நான் சொல்வதில் விஷயம் இருக்கிறது என்பதை எந்த அமெரிக்கன் பப்ளிஷர் சுலபமாக ஒத்துக்கொள்வார்கள், அதுவும் என் பெயரில் புஸ்தகம் எழுதினால் அந்த புஸ்தகத்துக்கு யார் வெயிட்டேஜ் கொடுப்பார்கள், எனக்கு ஒரு பிரபலமான ஒரு அமெரிக்க பப்ளிஷிங் கம்பெனி வேண்டும், அது மட்டும் போதாது என்னோடு சேர்ந்து ஜாயிண்ட் ஆத்தர் என்ற முறையில் ஓரளவு பிரபலம் பெற்ற அமெரிக்க மேனேஜ்மெண்ட் நிபுணர் ஒருவர் என்னுடன் கோ ஆத்தர் என்ற முறையில் அவரும் ஜாயிண்டாக இந்த புத்தகத்தை எழுத முன்வர வேண்டும், அப்போதுதான் இந்த புத்தகமே பப்ளிகேஷனாக இல்லையா இல்லை என்றால் யாரும் இதை சீண்ட மாட்டார்கள் என்றார். இவர் அறிமுகமோ பிரபலமோ இல்லாதவர், இவர் கேட்பதோ அறிமுகமான ஸ்டேட்டஸ் உள்ள சற்று பிரபலம் உள்ள இன்னொரு அமெரிக்கன் ஆத்தர், அதுவும் மேனேஜ்மெண்ட் நிபுணர், இவருடன் கோ ஆத்தராக இந்த புத்தகத்தை எழுத வேண்டும் என்று கேட்கிறார். கர்மயோகி அவர்கள் என்ன சொன்னார், கவலைப்படாதீர்கள், முயற்சி செய்யுங்கள், உங்கள் முயற்சிக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் என்று சொன்னார். இந்த நேரத்தில் இந்த அன்பருக்கு அமெரிக்கன் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷனுடைய ஐரோப்பிய பிரிவின் வைஸ் பிரசிடென்டுடைய அறிமுகம் கிடைத்தது. அந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக் கொண்ட இந்த அமெரிக்கர் அந்த ஐரோப்பிய பிரிவின் வைஸ் பிரசிடென்ட் சொன்னார், என்னிடம் மேனேஜ்மெண்டில் புதுமுறைகள் என்ற சிலர்கள் நான் வைத்திருக்கிறேன், அந்த சிந்தனைகளை புஸ்தகமாக எழுத விரும்புகிறேன், ஆனால் எனக்கு பிரபலம் இல்லை, நீங்கள் அமெரிக்கன் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷனுடைய யூரோப்பியன் விங்கினுடைய வைஸ் பிரசிடென்டாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஸ்டேட்டஸ் இருக்கு, பிரபலம் இருக்கிறது, நீங்கள் கோ ஆத்தராக இந்த புத்தகத்தை இணைந்து எழுதினால் அதற்கு ஒரு நல்ல பப்ளிசிட்டி கிடைக்கும், அமெரிக்கன் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷனே இந்த புத்தகத்தை வெளியிட முன்வரும், இன்னும் நீங்க முன்வருகிறீர்களா, கோ ஆத்தர் என்று உங்கள் பெயரை என்னோடு சேர்த்துக் கொள்கிறீர்களா என்று கேட்டார். இங்கேதான் அன்பர்கள் கவனிக்க வேண்டும், நம் நாட்டில் என்ன பழக்கம் என்றால் பெரிய பட்டம் வாங்கியவர்கள் எவரும் தம்மை விட குறைந்த பட்டம் வாங்கிய எவரிடமும் விஷயம் இருக்கிறது என்று ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஒரு PhD வாங்கியிருக்கிறார் என்றால் வெறும் BA படித்த இன்னொருவரிடம் இவருக்கு தெரியாத விஷயங்கள் அவரிடம் கற்றுக்கொள்ள முடியும் என்ற இடத்தையே இந்த பிஹெச்டி படித்தவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நான் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறேன், அவர் என்னமோ வெறும் பிஏ தான் படித்திருக்கிறார். எனக்கு தெரியாத என்ன ஒரு விஷயத்தை அவர் சொல்லப் போகிறார், அவரிடம் கேட்டுக்கொள்வதே எனக்கு கௌரவ குறைச்சல் என்று கேட்டுக்கொள்ளவே மறுத்து விடுவார்கள். ஆனால் இங்கே பாருங்கள், இவர் அமெரிக்கன் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷனுடைய வைஸ் பிரசிடென்ட். இவரிடம் யோசனை சொல்பவரோ அவர் வெறும் சாதாரண கிராஜுவேட் தான். இவரிடம் விஷயம் இருக்கிறது என்பதை அந்த அமெரிக்கன் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் வைஸ் பிரசிடென்ட் எப்படி ஏற்றுக்கொள்வார்? இந்தியரை போன்ற மனநிலையை வெளிப்படுத்தினார் என்றால் நிச்சயம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் இங்கேதான் அந்த அமெரிக்கர்களுடைய அந்த சிறப்பு தனித்தன்மை வெளிப்பட்டது. அவர் இவரிடம் சொன்னார், நீங்க சொல்கின்ற விஷயமே கேட்கும் போது எனக்கு மிகவும் ஆர்வமாக இருக்கிறது. அமெரிக்க ஆன்மீக ரீதியான அணுகுமுறைகள் என்று ஒரு புதிய சப்ஜெக்டையே நீங்கள் ஓபன் பண்ணியிருக்கிறீர்கள். உங்களிடத்திற்கு நான் வருகிறேன், அங்கே நான் வைத்து அங்கே அமர்ந்து உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். கோ ஆத்தர் என்ற முறையில் என் பெயரையும் புத்தகத்தில் போட அனுமதிக்கிறேன் என்று சொன்னார். அதன்படி அவர் அமெரிக்காவிலிருந்து கிளம்பி புதுவைக்கு வந்து 2-3 வாரங்கள் தங்கியிருந்து மேனேஜ்மெண்ட் துறையில் ஆன்மீக ரீதியான அணுகுமுறைகள் என்ன என்பதை விவரமாக கேட்டறிந்து அவரும் இந்த அமெரிக்க நண்பரும் அன்பரும் ஒன்று சேர்ந்து வைட்டல் டிஃபரன்ஸ் என்ற ஒரு புதிய புத்தகத்தை வெளியிட்டார்கள். அதற்கு அமெரிக்காவில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்தது. இவர் வெறும் கிராஜுவேட்டு தான், ஆனால் அந்த அமெரிக்க அன்பர் ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி வைத்துள்ளார். அவர் அதை பொருட்படுத்தவே இல்லை. இவர் என்னை விட படிப்பில் குறைந்தவர்தான், இருந்தாலும் இவரிடம் விஷயம் இருக்கிறது என்னும்போது இந்த அகாடமிக் குவாலிபிகேஷன் எல்லாம் நான் பொருட்படுத்தவே இல்லை. அவரிடம் விஷயம் இருக்கிறது என்பது என்று தெரியும் போது நான் அதை கேட்டுக்கொள்ளத்தான் நான் இங்கே வருகிறேன், எனக்கு டிகிரி எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை என்று அவ்வளவு அடக்கமாக சொன்னார். இந்த அடக்கமும் இந்த ஒரு அந்த ஓபன் ரிசெப்டிவ் மனப்பான்மையும் தான் அமெரிக்கர்களுடைய சிறப்பு அம்சமாக நான் சொல்கிறேன். இந்த ஓபன் மைண்டட்னஸ் இந்தியர்களுக்கு கிடையவே கிடையாது. இங்கே ஒரு இந்தியன் பிஹெச்டி எடுத்து விட்டான் என்றால் அவனுக்கு கீழே படித்த எவரிடம் புதிய விஷயம் இருக்கிறது என்று சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சொல்பவரும் இன்னொரு பிஹெச்டியாக இருந்தால்தான் கேட்டுக்கொள்வானே ஒழிய பிஹெச்டி குறைவாக பட்டம் பெற்ற எவரும் ஒரு பிஹெச்டிக்கு இந்த நாட்டில் அட்வைஸே பண்ண முடியாது. இந்த விஷயத்தில் அமெரிக்கர்களுடைய அந்த ஓபன் மைண்டட்னஸ் அந்த ரிசெப்டிவிட்டியை நாம் பாராட்டியே ஆக வேண்டும். அமெரிக்கர்கள் எவ்வளவு ரிசெப்டிவாக இருக்கிறார்கள் என்பது நமக்கு சரியாக புரிய வேண்டும் என்றால் இந்த விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டு பேசலாம். அதாவது அவ்வளவு வசதியும் சிறப்பையும் அனுபவித்த அமெரிக்க இளைஞர்களுக்கு 1960 வாக்கில் இந்த சுபிஷத்திலும் இந்த செல்வத்திலும் இந்த வசதியிலும் எந்த சிறப்பும் இல்லை, வாழ்க்கையில் நாங்கள் எதிர்பார்த்த சந்தோஷமும் மனநிறைவும் எங்களுக்கு கிடைக்கவில்லை, பணத்தால் இந்த சந்தோஷமும் பணத்தால் சௌகரியம் வருமே ஒழிய சந்தோஷம் வராது, சந்தோஷம் வர வேண்டும் என்றால் சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்றால் பணத்தை விட உயர்வாக வேறொன்றை நாம் தேடித்தான் ஆக வேண்டும், அப்படி பணத்தை விட உயர்ந்த ஒரு விஷயம் இந்திய ஆன்மீகத்தில் இருக்கிறது, ஆகவே இந்திய ஆன்மீகத்தை மையமாக வைத்து நாம் புது வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஏராளமான அமெரிக்க இளைஞர்கள் 1960 மேல் இந்திய குருமார்களை தேடி வர ஆரம்பித்து விட்டார்கள். இந்திய ஏழ்மை உலக பிரசித்தமானது. அந்த ஏழ்மையையும் மீறி இந்தியாவில் ஏதோ ஒரு ஆன்மீக சிறப்பு இருக்கிறது என்பது வெளிநாட்டவருக்கு புரிய வேண்டும் என்றால் அவர்கள் எவ்வளவு ஓபன் மைண்டடாக இருக்க வேண்டும், எவ்வளவு ரிசெப்டிவாக இருந்தால் இந்த ஏழ்மையையும் வறுமையையும் மீறி இந்தியாவினுடைய ஆன்மீக சிறப்பு அவர்கள் கண்ணில் படும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அப்படி இந்திய ஆன்மீக சிறப்பின் அருமை பெருமையை உணர்ந்து இந்தியாவிற்கு வந்தவர்தான் ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் கம்பெனியின் பவுண்டராக பெயர் வாங்கிய ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள். பௌத்த மத கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டார். பௌத்த மத தியான முறைகள் அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. அந்த தியானத்தை நன்றாக கற்றுக்கொண்டு அந்த தியானத்தின் மூலம் எப்படி இன்ட்யூஷன், அதாவது இன்சைட், எப்படி இன்ட்யூஷன் இன்சைட் என்று இவற்றையெல்லாம் வளர்த்துக் கொள்வது என்ற முயற்சியில் இறங்கி அதில் ஒரு கட்டத்தில் அவர் வெற்றி கண்டார். அந்த இன்ட்யூஷனை அவர் நன்றாக வளர்த்துக் கொண்டதால்தான் புதிய ஐபேட் மற்றும் ஐபாட் என்று புது புது ப்ராடக்ட்ஸை அவர் உருவாக்கும் பொழுது கஸ்டமர்களுக்கு எப்படி இந்த ப்ராடக்டை எல்லாம் வழங்கினா கஸ்டமர்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும் என்பதை நன்கு கண்டறிந்து அவர்கள் மனம் மகிழும் வகையில் அந்த ப்ராடக்டை எல்லாம் டிசைன் பண்ணி கொடுத்தார். பொதுவாகவே நம் நாட்டில் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் அந்தஸ்தில் குறைந்தவர்களிடம் அறிவுரை கேட்டுக் கொள்வதில்லை. இதனாலேயே பெரிய கம்பெனிகளில் கூட மேல்நிலையில் உள்ள அதிகாரிகளிடம் கீழ்நிலையில் உள்ள அதிகாரிகள் எவரும் எந்த யோசனையும் வழங்குவதில்லை. கம்பெனி வளர்ச்சிக்கு நன்றாக உதவக்கூடிய ஒரு யோசனை கீழ்மட்டத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு உதயமாகி இருக்கலாம். ஆனால் கம்பெனி சம்பந்தப்பட்ட மீட்டிங்கில் இதை வாய் திறந்து அவர் பேசுவதற்கு அவர் தயங்குவார். நாம் பேசி யார் இதையெல்லாம் கேட்டுக்கொள்ளப் போகிறார்கள், இந்த ஐடியாவை நம்மோட வைத்துக் கொள்வோம் என்று அவர் மௌனியாகி விடுவார். ஆனால் அமெரிக்காவில் இப்படி ஒரு க்ளோஸ் மைண்டட்னஸ் இல்லை. வெறும் ஒர்க்கர்ஸாக இருந்தாலும் அவர்களுக்குள் ஒரு மீட்டிங் போட அனுமதிக்கிறார்கள். இந்த ஒர்க்கர் லெவல் மீட்டிங்கில் கருத்துக்கள் பரிமாற்றப்படுகின்றன. என்ன புதிய கருத்துக்களை அவர்கள் தெரிவித்தார்கள் என்று அதற்கு நோட்ஸ் எடுக்கிறார்கள். அந்த மீட்டிங்கை தலைவராக திகழ்பவர் அந்த நோட்டுகளை எல்லாம் கொண்டு திரட்டி கம்பெனி மேல் அதிகாரிகளின் பார்வைக்கு அனுப்புகிறார். இப்படி ஒர்க்கர்ஸ் மீட்டிங்காக இருந்தால் கூட அதில் ஏதேனும் ஒரு சிறப்பான விஷயம் வெளிவந்திருந்தால் போர்டு லெவல் மீட்டிங்கில் கூட அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், அதை அமுல்படுத்துகிறார்கள். ஆனால் இங்கே அந்த மாதிரி ஒரு புது ஐடியாக்களை வரவேற்கின்ற ஒரு சூழ்நிலை நிலவுவதே கிடையாது. என் தகப்பனாருக்கு இந்த விஷயத்தில் நிறைய அனுபவங்கள் இருக்கின்றன. அவர் தன்னுடைய ஆரம்ப நாட்களில் ஒரு பள்ளியில் ஆசிரியராகத்தான் பணியாற்றினார். அவர் தன்னுடைய தலைமை ஆசிரியரை அணுகி இந்த தலைமை ஆசிரியருக்கு உதவக்கூடிய ஒரு கருத்தை இவர் என் தாப்பனார் வெளியிட்டார். என் தாப்பனார் என்ன எதிர்பார்த்தா தலைமை ஆசிரியர் அந்த கருத்தை பாராட்டி வரவேற்பார், நல்ல ஐடியா கொடுத்தீர்கள், என்னுடைய வருமானம் அதிகரிப்பதற்கு உதவி செய்தீர்கள், மிக்க நன்றி என்று சொல்வார் என்றெல்லாம் எதிர்பார்த்தார். ஆனால் இவர் சற்றும் எதிர்பாராத வகையில் தலைமை ஆசிரியரோ, நீங்கள் சொல்கின்ற ஐடியா நல்ல ஐடியா தான், இதனால் பள்ளியின் வருமானம் உயரும் தான், இருந்தாலும் இதை நீங்கள் கருத வேண்டும், நீங்கள் என்னிடம் வேலை பார்க்கின்ற என்னிடம் சம்பளம் வாங்குகின்ற ஒரு ஆசிரியராக இருக்கிறீர்கள், ஒரு ஆசிரியர் சொன்ன விஷயத்தை தலைமை ஆசிரியர் ஏற்றுக்கொண்டு அமுல்படுத்தினார் என்று வந்தால் அது நன்றாக இருக்காது. ஆனால் உங்கள் கருத்தை அனுமதிக்க நான் அமுல்படுத்தப் போவதில்லை என்று சொன்னார். என் தாப்பனார் சொன்னதெல்லாம் இந்த விஷயம்தான். பள்ளிக்கு சொந்தமாக நிறைய நெல் வயல்கள் இருந்தன. பள்ளியில் புது புது கிளாஸ் ரூம்களை எல்லாம் கட்டும் முயற்சியில் தலைமை ஆசிரியர் ஈடுபட்டிருந்தார். அதற்கு அவருக்கு நிதி பற்றாக்குறை இருந்தது. ஊரில் உள்ள பணக்காரர்களெல்லாம் சென்று, பள்ளியில் மேலும் மேலும் கிளாஸ் ரூம்களை கட்டிக் கொண்டு இருக்கிறேன், எனக்கு நிதி உதவி வேண்டும் என்று இவர் பணக்காரர்களையும் அணுகி கேட்டுக்கொண்டிருந்த நேரம் அது. என் தாப்பனார் தலைமை ஆசிரியரை அணுகி, நீங்கள் ஏன் ஊரில் உள்ள பணக்காரர்களெல்லாம் அணுகி பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு நிதி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் யாரையும் நம்பாமல் உங்கள் சொந்த முயற்சியிலேயே நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தை விரிவுபடுத்தலாம், 20 ஏக்கர் நெல் வயல் வைத்திருக்கிறீர்களே, இந்த நெல் வயல்களுடைய பார்டரை எல்லாம் சுற்றி நீங்கள் தென்னங்கன்றுகளை நட்டீர்கள் என்றால், இந்த தென்னங்கன்றுகள் எல்லாம் வளர்ந்து காய்க்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஏராளமான தேங்காய் அறுவடை பண்ண செய்யலாம், அந்த தேங்காய்களை விற்றாலே உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும், என்னுடைய கணக்குப்படி 5 வருடம் கழித்து உங்களுக்கு இந்த தேங்காய் விற்பனையிலேயே மாதம் 3000 ரூபாய் கிடைக்கும், 3000 ரூபாய் பள்ளியின் கட்டிட விரிவுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும், எனக்கு இப்படி ஒரு யோசனை தோன்றுகிறது என்று சொன்னார். 1960-60 வாக்கில் 3000 ரூபாய் என்பது மிகப்பெரிய வருமானம். நியாயமாக இப்படி ஒரு ஐடியா கொடுத்ததற்கு என் தாப்பனாரை அவர் தலைமை ஆசிரியர் பாராட்டி கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் என்னதான் நல்ல ஐடியாவாக இருந்தாலும் என்னிடம் சம்பளம் வாங்குகின்ற ஆசிரியர் நீங்கள், உங்களுடைய யோசனையை நான் ஏற்பதற்கில்லை, நான் அமுல்படுத்தப் போவதில்லை என்று சொல்லிவிட்டார். என் தாப்பனாருக்கு மிகவும் அதிர்ச்சியாகிவிட்டது. 3000 ரூபாய் வருடாந்திர வருமானத்துக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன், அதை கூட ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இவருக்கு இல்லை. பணம் வந்தாலும் என்னுடைய அந்தஸ்து குறையக்கூடாது, அந்தத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக வருமானத்தை கூட இழக்க முன்வருகிறார்கள், இது என்ன விந்தையாக இருக்கிறது என்று என் தாப்பனார் அந்த நேரம் ஆச்சரியப்பட்டு போனார். தாப்பனார் என்ன சொல்கிறார், அமெரிக்கர்கள் இன்ஃபினிட்டியை உணர்ந்தவர்கள், அந்த விஷயத்தில் அவர்களை அவசியம் பாராட்டியாக வேண்டும் என்கிறார். அமெரிக்கர்களுடைய ஒரு சிறப்பு என்னவென்றால், ஒரு பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது என்று நாம் சொன்னால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன் அப்படி இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது என்று சொல்கிறீர்கள், இடைவிடாமல் முயற்சி செய்தால் கண்டிப்பாக பிரச்சனைக்கு தீர்வு நமக்கு தெரிய வரும், தீர்வு இல்லாத பிரச்சனை என்று ஒன்று இல்லை, எங்களிடம் அந்த பிரச்சனைகளை விடுங்கள், அந்த பிரச்சனையை விடுங்கள், நாங்கள் தீர்வு கண்டுபிடித்து தருகிறோம் என்றுதான் பேசுவார்கள். தீர்வில்லாத பிரச்சனை இல்லை என்று ஏன் அமெரிக்கர் சொல்கிறார்கள், நாம் ஏன் அப்படி சொல்வதில்லை என்று இந்த இடத்தில் நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு பிரச்சனை என்று நம்மிடம் சொல்லும்பொழுது நாம் அது 4-5 கோணத்தில் பார்க்கிறோம். இந்த 4-5 கோணத்தில் பார்க்கும்பொழுது நமக்கு தீர்வு இருப்பதாக தெரியவில்லை. உடனே நம்முடைய மனம் அழுத்து போய்விடுகிறது. 4-5 கோணத்தில் பார்த்து விட்டோம், தீர்வு ஒன்றும் இருப்பதாக தெரியவில்லை, ஆகவே இந்த பிரச்சனையை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும், தப்பிக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்து விடுகிறோம். மேலும் நீங்கள் யோசிக்க வேண்டும், இந்தியர்களுக்கு இந்த கர்ம பலனில் அதீத நம்பிக்கை உண்டு. கர்ம பலன் என்ற நம்பிக்கை நமக்கு இருப்பதால் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு சிரமமாக இருந்தால் உடனே இதெல்லாம் கர்ம பலன், நம்மால் தப்பிக்க முடியாது, அனுபவிக்க வேண்டியதுதான், கர்மத்திலிருந்து தப்பியதாக சரித்திரமே இல்லை, பேசாமல் இந்த சிரமத்தை அனுபவித்து விட்டு போவோம் என்று முடிவு கொண்டு விடுகிறார். ஆனால் அமெரிக்கர்களுக்கு இந்த கர்ம பலன் என்பதன் மேல் நம்பிக்கையே கிடையாது. ஆகவே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு பிரச்சனையை தீராத பிரச்சனை என்று அவர்களுக்கு முன் ஒன்றை கொண்டு போய் வைத்தால், இப்பொழுதே இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை என்று நமக்கு தெரிகிறது, ஆனால் தீர்வே கிடையாது என்று நாம் சொல்லிவிடக்கூடாது. மேலும் தொடர்ந்து நாம் முயற்சி செய்து கொண்டிருந்தோம் என்றால், இதுவரை நம் கண்ணில் தெரியாத தீர்வு வருங்காலத்தில் நம் கண்ணில் படும். இதுவரை நாம் பார்க்காத ஒரு புதிய கோணத்திலிருந்து பிரச்சனையை பார்ப்பதற்கு நம்மால் முடிய வரும்பொழுது, அப்பொழுது இதுவரை நம் கண்ணில் படாத ஒரு தீர்வு படும். ஆகவே இந்த குறிப்பிட்ட கோணங்களிலிருந்துதான் பிரச்சனையை பார்க்க முடியும், வேறு புதிய மறைந்திருக்கின்ற கோணம் கிடையாது என்று நாம் சொல்லக்கூடாது. நம்முடைய கண்ணிற்கோ நம்முடைய அறிவிற்கோ புலப்படாத பல புதிய கோணங்கள் இந்த பிரச்சனைக்குள் மறைந்திருக்கின்றன. அந்த புதிய கோணங்களிலிருந்து பார்க்கும்பொழுது இதுவரை கண்ணில் படாத புதிய தீர்வு நம் கண்ணில் படும் என்று அவர்கள் அதை அடித்து சொல்கிறார்கள். தாப்ளா என்ன சொல்கிறாள், அவர்கள் சொல்வதுதான் சரி என்கிறார். ஒரு விஷயத்தை நாம் ஃபைனைட் என்று முடிவு செய்துவிட்டால், அந்த ஃபைனைட் விஷயத்துக்கு ஏற்றால் போல ஒரு ஏதோ ஒரு நாலஞ்சு கோணங்கள் தான் நமக்கு கண்ணில் படும். அந்த நாலஞ்சு கோணங்களில் நமக்கு தீர்வு தெரியவில்லை என்றால் தீர்வே இல்லை என்ற முடிவுக்கு நாம் வந்துவிடுகிறோம். அதே விஷயத்தை நாம் இன்ஃபினிட் என்று அணுகினோம் என்றால், இன்ஃபினிட் என்றால் அதற்கு ஏகப்பட்ட கோணங்கள் இருக்கின்றன. ஒரு சில கோணங்களை நாம் இப்பொழுது பார்க்கிறோம், பல கோணங்களை நாம் பார்க்காமல் விட்டுவிடுகிறோம். அப்படி பார்க்காமல் விட்டுவிட்ட கோணங்களில் பின்வரும் நாட்களில் நாம் ஒரு புதிய கோணத்தை பார்க்கும்பொழுது அந்த புதிய கோணத்தில் ஒரு புதிய தீர்வு தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே எந்த ஒரு பிரச்சனைக்கும் இன்று தெரியாத தீர்வு வருங்காலத்தில் நமக்கு தெரிய வரும் என்று அமெரிக்கர்கள் பேசுகிறார்கள், அதுதான் சரி. அவர்கள்தான் இன்ஃபினிட்டியை உணர்ந்தவர்கள் என்று என் தாப்பனார் சொல்கிறார். அப்படி அவர்கள் என்ன பெரிதாக சாதித்து விட்டார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்கலாம். பத்தொன்பதாம் நூற்றாண்டில் செவிடாக பிறந்த குழந்தைகள் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள். செவிடான குழந்தைகளுக்கு அவர்களுக்கு மற்றவர்கள் பேசுகின்றது எதுவுமே காதிலேயே கேட்பதில்லை என்பதால், அவர்களால் தாய்மொழியை கற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது. குழந்தையிடம் தாயார் நிறைய பேசுவதால், அந்த தாயார் பேசுவதை குழந்தை கேட்பதால் தான் குழந்தையும் ஒரு காலகட்டத்தில் தாய்மொழியை கற்றுக்கொண்டு பேசுகிறது. குழந்தை செவிடாக இருக்கும் பட்சத்தில் தாயார் எவ்வளவு பேசினாலும் குழந்தைக்கு காதில் விழுவதே இல்லை. காதில் எந்த வார்த்தையும் விழாத பட்சத்தில் குழந்தையால் பேச முடியாமலே போகிறது. பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நம் நாட்டு மக்கள் என்ன முடிவு செய்து விட்டார்கள், செவிடாக குழந்தை பிறந்தது என்றால் செவிட்டு குழந்தைகள் எல்லாம் பேசவே முடியாது. பேசவே முடியாத குழந்தைகளுக்கு நாம் பள்ளிக்கு அனுப்பி என்ன பாடத்தை சொல்லிக் கொடுப்பது, அதனால் செவிட்டு குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவது பிரயோஜனமில்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டார்கள். ஆனால் அதே பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அமெரிக்காவிலும் செவிடு குழந்தைகள் இருக்கிறார்கள். அந்த பெற்றோர்கள் இந்திய பெற்றோர்களைப் போல நினைக்கவில்லை, அவர்கள் வேறு மாதிரி நினைத்தார்கள். சரி, செவிட்டு குழந்தைகளுக்கு காதில் எந்த பேச்சும் விடுவதில்லை, அதனால் அவர்களால் பேச முடிவதில்லை. இருந்தாலும் என்ன, செவிடர்களுக்கே புரியக்கூடிய ஒரு புதிய சைகை பாஷையை நாம் உருவாக்குவோம். அந்த சைகை பாஷையின் மூலம் அவர்களுக்கு கல்வி அளிப்போம் என்று செவிடர்களுக்கே என்று பிரத்யேகமாக ஒரு சைகை பாஷையை உருவாக்கினார்கள். அந்த சைகை பாஷையின் மூலம் செவிட்டு குழந்தைகளுக்கு அவர்கள் பாடம் சொல்லி தருகிறார்கள். அந்த பாடத்தை அந்த குழந்தைகள் கேட்டு புரிந்து கொள்கின்றன, பார்த்து புரிந்து கொள்கின்றன. ஆகவே செவிட்டு குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்க வழியே இல்லை என்று இந்திய பெற்றோர்கள் நினைக்கும் பொழுது, செவிட்டு குழந்தைகளுக்கும் சைகை பாஷை மூலம் பாடம் சொல்லி தரலாம், அதற்கும் ஒரு தீர்வு இருக்கிறது என்பதை அமெரிக்க பெற்றோர்கள் கண்டறிந்துள்ளார்கள். அதாவது அவர்கள் முயற்சியை கைவிடவில்லை, இடைவிடாமல் முயற்சி செய்யும் பொழுது சைகை பாஷை மூலம் செவிட்டு குழந்தைகளுக்கும் பாடம் சொல்லி தரலாம் என்ற ஒரு தீர்வு அவர்களுக்கு கிடைக்கிறது. அந்த தீர்வை அவர்கள் வெற்றிகரமாக அமுல்படுத்தி இருக்கிறார்கள். அந்த முயற்சி, அந்த ஓபன் மைண்டட்னஸ் நமக்கு இல்லை என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இம்மாதிரி ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கூட பெரியம்மை என்ற வியாதிக்கு தீர்வே கிடையாது, பெரியம்மையை குணப்படுத்தவே முடியாது என்று நம் நாட்டில் ஏராளமானவர்கள் நம்பினார்கள். பெரியம்மை வந்துவிட்டால் நோயாளியை படுக்க வைத்து வேப்பிலை விசிறியை வீச வேண்டியதுதான். பெரியம்மை என்பது மாரியம்மா என்ற கடவுளுடைய கோபம், கோபத்தின் வெளிப்பாடு. மாரியம்மாவின் கோபத்திலிருந்து எவனும் தப்ப முடியாது. ஆகவே பெரியம்மை வந்தவர்களை படுக்க வைத்து வேப்பிலையால் விசிறி 2 வாரம் விசிறி விட்டு அப்புறம் தண்ணீர் அப்புறம் குளிப்பாட்டினால் பெரியம்மை தழும்புகள் எல்லாம் மறையும், வேறு ட்ரீட்மெண்டே இல்லை என்று முடிவுக்கு வந்தார்கள். ஆனால் அமெரிக்கர்கள் இது மாரியம்மாவினுடைய கோபம், மாரியம்மாவின் கோபத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது, இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் எந்த அமெரிக்கனும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் என்ன சொன்னார்கள், பெரியம்மைக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. பெரியம்மை என்பது மற்ற வியாதிகளைப் போல அதுவும் ஒரு வியாதிதான். குணப்படுத்துவதற்கு சரியான ஒரு முறையை கண்டுபிடித்தால் பெரியம்மையும் நாம் கட்டுப்படுத்தலாம், பெரியம்மையும் உலகத்திலே இல்லாமல் செய்யலாம் என்று அவர்கள் பேசினார்கள். அவர்கள் பேசியது போலவே அவர்கள் ஒரு தடுப்பூசியை கண்டுபிடித்தார்கள். அந்த தடுப்பூசியை குழந்தைகளுக்கு போட்டுவிட்டால் பெரியம்மை வருவதில்லை. இதை அவர்களே பார்த்தார்கள். தடுப்பூசி போட்டுக்கொண்டால் பெரியம்மை வராது என்று கண்டுபிடித்த பிறகு அது உலகெங்கிலும் அந்த தடுப்பூசி சிஸ்டம் பரவியது. ஆக என்ன ஆயிட்டு, 20ஆம் நூற்றாண்டின் பாதியில் அதாவது 1950க்கு மேலேயே பெரியம்மை உலகில் பல நாடுகளில் ஒழிக்கப்பட்டு வருடம் 2000 வரும்பொழுது ஒரு கேஸ் கூட உலகத்தில் பெரியம்மையே வருவதில்லை என்ற அளவுக்கு பெரியம்மையை ஒழித்து கட்டினார்கள். ஆக நாம் என்ன நினைக்கிறோம், பெரியம்மையிலிருந்து தப்பவே முடியாது, மாரியம்மாவின் கோபம் என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், பெரியம்மையும் மற்ற வியாதிகளைப் போற ஒரு வியாதிதான், இதற்கும் தெய்வத்திற்கும் சம்பந்தம் இல்லை, இதற்கேற்ற ஒரு குணப்படுத்தும் முறையை கண்டுபிடித்தால் பெரியம்மையை ஒழித்து கட்டுவிடலாம் என்பதுதான் உண்மை என்று அவர்கள் பேசுகிறார்கள். அவர்கள் பேசியதுதான் உண்மை என்று கடைசியில் நிரூபணமாகியுள்ளது. ஆக இதிலிருந்து நாம் அறிய வேண்டியது என்ன, வாழ்க்கை அறிவுக்கு கட்டுப்படுகிறது. அறிவு எந்த அளவிற்கு வாழ்க்கையின் மேல் ஆதிக்கம் செலுத்துகிறதோ அந்த அளவிற்கு வாழ்க்கை நம்முடைய அறிவு பலத்திற்கு அடங்குகிறது என்பதுதான் இதிலிருந்து நிரூபணமாகிறது. இந்தியர்களுடைய அறிவு, முயற்சியின்மை, இயலாமை, லேக் ஆஃப் டைனமிசம் என்று இவற்றால் நிறைந்துள்ளது. ஆனால் அமெரிக்கர்களுடைய அறிவு முயற்சி, முன்னேறும் ஆர்வம், டைனமிசம் என்று இவற்றால் நிரம்பியுள்ளது. ஆகவே அமெரிக்கர்கள் தம்முடைய அறிவு பலத்தை வாழ்க்கையில் செலுத்தும் பொழுது எந்த அளவுக்கு அவர்கள் அறிவை பயன்படுத்தி ஆதிக்கம் செலுத்துகிறார்களோ அந்த அளவிற்கு வாழ்க்கை அவர்களுக்கு கட்டுப்படுகிறது. நம்முடைய அறிவு பலத்தை நாம் வாழ்க்கையின் மேல் பயன்படுத்துவதில்லை. அவர்கள் அவர்களுடைய அறிவு பலத்தை முடிந்தவரையில் வாழ்க்கையின் மேல் பயன்படுத்துகிறார்கள். அதனால் அவர்கள் சாதிக்கிறார்கள், நாம் பின்தங்கி விடுகிறோம். இதுதான் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசமாகும். அடுத்ததாக நான் எடுத்துக்கொள்ள விரும்பும் சிறப்பு அம்சம் என்னவென்றால், அமெரிக்கர்களுடைய ரத்தத்திலேயே புரட்சிகரமான மனப்பான்மையும் செல்ஃப் ரிலையன்ஸும் நிரம்பி உள்ளன என்று நாம் சொல்லலாம். இந்தியர்களுக்கு செல்ஃப் ரிலையன்ஸ் என்பது மிகவும் குறைவு என்றுதான் நான் சொல்வேன். இந்த வீட்டில் செய்யக்கூடிய ரிப்பேர் வேலைகளை எடுத்துக்கொண்டால் இது நன்றாக தெரிய வரும். நம் வீட்டில் ஏதேனும் பொருள் ரிப்பேர் ஆகிவிட்டால் எலக்ட்ரீஷியனை கூப்பிடு, பிளம்பிங்கில் ஏதேனும் ப்ராப்ளம் என்றால் பிளம்பரை கூப்பிடு, கட்டிடத்தில் ஏதேனும் குறை என்றால் கொத்தனாரை கூப்பிடு என்று நாம் இப்படி எலக்ட்ரீஷியன், பிளம்பர், மேசன் என்று இவர்களைத்தான் நம்பிக்கொண்டு நாமவே இந்த ரிப்பேர் வேலை எதுவும் செய்யாமல் இருப்போம். ஆனால் அமெரிக்கர்களுக்கு ட்ரெய்னிங் என்பது இப்படியே கிடையாது. வீட்டில் எந்த ரிப்பேர் வேலை வந்தாலும் அவர்களே அதை அந்த ரிப்பேர் வேலையை செய்து கொள்ளும் அளவிற்கு அவர்கள் பழக்கமாகி இருக்கிறார்கள். வீட்டு வேலையை எப்படி செய்ய வேண்டும் என்ற டூ இட் யுவர் செல்ஃப் கைட்லைன்ஸ் புத்தகங்களே நிறைய இந்த நாட்டில் இருக்கின்றன. அந்த புத்தகங்களை எல்லாம் அவர்கள் வாங்கி படித்து எலக்ட்ரிக்கல் ரிப்பேர்களை எப்படி செய்வது, பிளம்பிங் ரிப்பேர்களை எப்படி செய்வது, பில்டிங் ரிப்பேர்களை எப்படி செய்வது என்பது அவர்களே அந்த புத்தகங்களை படித்து கற்றுக்கொள்கிறார்கள். அதனால் ஃபேனில் ஒரு பழுதாகிவிட்டது, பல்பு எரியாமல் போய்விட்டது, அல்லது வீட்டுக்கு ஒரு புதிய பைப் லைன் இருக்க வேண்டும், ஒரு புதிய வாஷிங் மெஷின் பிக்ஸ் பண்ண வேண்டும், பாத்ரூமில் ஒரு புதிய ஷவர் ஃபிட் பண்ண வேண்டும் என்றால் அவர்கள் எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு விட்டு அவருடைய வருகைக்காக காத்திருப்பதில்லை. இவர்களே ஃபேனை கழட்டி அதில் என்ன ப்ராப்ளம் என்று கண்டறிந்து இவர்களே சரி செய்து கொள்கிறார்கள். புதிய பைப் லைன் இருக்க வேண்டும் என்றால் இவர்களே எடுத்துக் கொள்கிறார்கள். அம்மாதிரி கட்டிடத்தில் எந்த விதமான குறைபாடு என்றாலும் இவர்களே அதை அட்டன் பண்ணிக் கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட செல்ஃப் ரிலையன்ஸ் என்பது அமெரிக்கர்களுக்கு மிகவும் பழகி போன ஒன்றாகும். நம் நாட்டில் இந்த இப்படிப்பட்ட ஒரு செல்ஃப் ரிலையன்ஸை காண்பதே அரிது. யூனிவர்சல் புத்தகத்தை எல்லாம் படித்துவிட்டு நாம் இப்படி ரிஸ்கியான வேலைகள் எல்லாம் ஈடுபடக்கூடாது, விஷயம் தெரியாமல் கையை வைத்தால் ஷாக் அடித்துவிடும், உயிர் போய்விடும், ஆகவே எலக்ட்ரீஷியன் நிறைய காசு கேட்டாலும் பரவாயில்லை, பேசாமல் அவனையே கூப்பிட்டு இந்த வேலையை பார்க்க சொல்லிவிடுவோம், நாம் கை வைக்கக்கூடாது என்று பயந்து கொண்டு நாம் சும்மா இருக்கிறோம். ஆனால் அமெரிக்கர் சும்மா இருப்பதில்லை. அந்த யூனிவர்சல் புத்தகத்தை முறையாக படித்து விஷயத்தை புரிந்து கொண்டு அவர்களே அந்த ரிப்பேர் வேலைகளை செய்து கொள்கிறார்கள். அமெரிக்கர்களுக்கு புரட்சிகரமான மனப்பான்மை அதிகம் என்று நான் குறிப்பிட்டேன். அந்த புரட்சிகரமான மனப்பான்மையை அவர்கள் அமெரிக்க பொருளாதாரத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், அமெரிக்க பொருளாதாரம் 1929 ஆண்டளவில் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை கண்டது. அதாவது வேர்ல்டு பொருளாதார சிஸ்டமே கிராஷ் ஆகி டிப்ரெஷன் என்று ஒன்று செட் ஆகிவிட்டது. இக்கனாமிக் டிப்ரெஷன் என்றால் 125 பேருக்கு வேலை போய்விட்டது, ஃபேக்டரிகளில் உற்பத்திகள் இல்லை என்றாகிவிட்டது, வங்கிகளில் பண நடமாட்டம் இல்லை என்றாகிவிட்டது, விவசாயிகள் விளைநிலங்களில் பயிர் செய்ய மறுக்கிறார்கள், மார்க்கெட்டுக்கு சப்ளையே வருவதில்லை, சப்ளை வந்தால்தானே சேல், சப்ளையே கிடையாது என்ற நிலைமை ஆகிவிட்டது. ஒரு நாட்டில் 125 பேருக்கு வேலை இல்லை என்ற நிலைமை இருந்தால் பொருளாதாரம் எவ்வளவு டல் அடித்துக் கொண்டிருக்கும் என்பதை நாம் கற்பனை செய்ய வேண்டும். இது அமெரிக்காவில் மட்டுமில்லை, இது அமெரிக்காவில் ஆரம்பித்து ஐரோப்பாவிற்கு வந்து ஐரோப்பாவிலிருந்து ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாவற்றுக்கும் பரவி உலக பொருளாதாரமே படுத்துவிடும்படியான நிலைமை உருவாகிவிட்டது. இந்த காலகட்டத்தில்தான் ஜான் மெய்னார்ட் கெய்ன்ஸ் என்ற ஒரு ஆங்கிலேய பொருளாதார நிபுணர் அவர் ஒரு புத்தகத்தை எழுதினார். அதில் அவர் என்ன எழுதினார் என்றால், பொருளாதார சிஸ்டம்கள் படுத்து விடுவது அது தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வுதான். இருந்தாலும் அரசாங்கங்கள் செய்யக்கூடியது ஒன்று இருக்கின்றது. ஒரு நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் போது அரசாங்கங்கள் சும்மா அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்கக்கூடாது. பொருளாதாரத்தில் தலையிட்டு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதாரத்தை நிமிர்த்த அரசாங்கங்கள் முன்வர வேண்டும். இப்படி சும்மா எதுவுமே செய்யாமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தால் எதுவுமே நடக்கப் போவதில்லை. டிப்ரெஷன் மேலும் மேலும் வலுப்பெறும் தான், அது மீள முடியாத நிலைமைக்கு நம்மை கொண்டு சென்றுவிடும் என்று ஒரு எச்சரிக்கை விடுத்தார். 1930 ஆண்டு அளவில் இப்படி ஒரு பொருளாதார நிபுணர் எழுதியது மிகவும் புரட்சிகரமான ஒரு விஷயமாகும். ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் அரசாங்கங்கள் பொருளாதார துறையில் தலையிடுவதே கிடையாது. பொருளாதாரம் என்று ஒன்று இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக சப்ளை டிமாண்ட் என்ற அந்த இரண்டு சப்ளை டிமாண்ட் என்ற இந்த இரண்டு விதிகளின்படி அந்த பொருளாதாரம் இயங்கிக் கொண்டிருக்கும். அரசாங்கம் சப்ளையிலும் தலையிடுவது கிடையாது, டிமாண்டிலும் தலையிடுவது கிடையாது. அரசாங்கம் எட்ட நின்று வேடிக்கைத்தான் பார்க்கும். அப்படித்தான் அப்படிப்பட்ட நிலைமைதான் 1930 ஆண்டில் நிலவியது. அப்படிப்பட்ட நிலைமை நிலவும் பொழுது அரசாங்கம் பொருளாதாரத்தில் வலிந்து தலையிட்டு பொருளாதாரத்தை நிமிர்த்த வேண்டும் என்று ஒருவர் புரட்சிகரமாக ஒரு கருத்தை எழுப்பியிருந்தால் அது எல்லோரையும் அதிசயிக்க வைத்தது. அப்படி எழுதிய ஜான் மெய்னார்ட் கெய்ன்ஸ் என்பவர் மிகவும் ஒரிஜினலான ஒரு சிந்தனையாளர். ஒரிஜினலாக சிந்தனை செய்யக்கூடிய ஒருவரை பாராட்ட வேண்டுமென்றால் அதற்கு இணையாக ஒரிஜினாலிட்டி கொண்ட இன்னொருவரால் தான் முதலாம் அவருடைய ஒரிஜினாலிட்டியை பாராட்ட முடியும். அப்படிப்பட்ட ஒரிஜினாலிட்டி அப்போது அமெரிக்க அதிபராக இருந்த பிராங்க்லின் ரூசவெல்ட் அவர்களுக்கு அத்தகைய ஒரு ஒரிஜினாலிட்டி இருந்தது. கெய்ன்ஸ் அவர்களுடைய புரட்சிகரமான பொருளாதார கொள்கைகளை ரூசவெல்ட் அவர்கள் வரவேற்றார். ஆகவே அதுவரையிலும் அமெரிக்க அரசாங்கம் செய்யாத வேலைகளை எல்லாம் ரூசவெல்ட் அவர்கள் துவக்கி வைத்தார். அதாவது சரி, வேலையில்லா அமெரிக்க பொதுமக்களுக்கு வேலை உருவாக்கி தர வேண்டும் என்றுதானே சொன்னீர்கள், அந்த வேலையை நான் செய்கிறேன் என்று ஒரு அமெரிக்க பொதுப்பணித்துறை அமெரிக்க பொதுப்பணித்துறையை எல்லா வேலைகளையும் செய்யும்படி முடுக்கிவிட்டார். அதாவது ரோடு போடுதல், புது ரோடுகளை புது சாலைகளை போடச் சொன்னார், புதிய கால்வாய்களை வெட்டச் சொன்னார், புதிது புதிதாக காடுகளை எல்லாம் அழிக்கச் சொன்னார், புதிது புதிதாக பாலங்களை நிறுவச் சொன்னார், வாய்க்கால்களை வெட்டச் சொன்னார். இப்படி புதிய சாலைகள் அமைத்தல், பாலம் கட்டுதல், வாய்க்கால் வெட்டுதல், காடுகளை அழித்தல் என்று பொதுப்பணித்துறைகளில் ஏராளமான புது வேலைகளை அமெரிக்க அரசாங்கம் துவங்கிய போது இந்த வேலைகளில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அதன் மூலம் தமக்கு ஒரு வேலையும் வருமானத்தையும் தேடிக்கொண்டார்கள். இப்பொழுது இந்தியாவில் நிலவக்கூடிய இந்த இந்திரா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டம் என்று சொல்கிறோமே, அந்த திட்டம் எப்படி வேலையில்லாத மக்களுக்கு வேலை கொடுக்கிறதோ அம்மாதிரி தான் 1930 பப்ளிக் ஒர்க்ஸ் என்று அமெரிக்க அரசாங்கம் புது புது வேலைகளை ஆரம்பித்தது. அதோடு அவர் ஓயவில்லை, மேலும் ஒரு புரட்சிகரமான ஒரு கருத்தை வெளியிட்டார். டிப்ரெஷன் இருக்கும்பொழுது வங்கியில் எல்லாம் பண நடமாட்டமே இல்லாமல் வங்கிகள் எல்லாம் முடங்கி போய்விட்டன. அமெரிக்கா முழுவதும் வங்கிகள் எல்லாம் நஷ்டத்தில் மூழ்கின்றன என்ற ஒரு வதந்தி பரவியது. பொதுமக்கள் எல்லாம் பயந்து போய் அவரவர் கணக்கு வைத்திருக்கிற வங்கிகளை எல்லாம் அணுகி அவரவர்கள் போட்ட டெபாசிட்டுகள் எல்லாம் எடுக்க ஆரம்பித்தார்கள். வங்கித்துறை நஷ்டத்தில் மூழ்கிறது, ஏராளமான லட்சக்கணக்கான மக்கள் போட்ட பணத்தை எல்லாம் ரிகால் பண்ணுகிறார்கள் என்று செய்தித்தாள்களில் எல்லாம் முதல் பக்கத்தில் செய்தி வெளிவந்துவிட்டன. ஒரு பேங்கை போட்டோ எடுப்பார்கள், அந்த பேங்குக்கு முன்னால் 1000 பேர் கியூவில் நிற்பார்கள், எல்லோரும் போட்ட பணத்தை எடுக்க வந்திருப்பவர்கள். ரூசவெல்ட் அவர்கள் அந்த காலத்து டிவி எல்லாம் கிடையாது, வெறும் ரேடியோ தான். அதனால் ரூசவெல்ட் அவர்கள் ரேடியோவில் பேசப் போகிறார்கள் என்று ஒரு செய்தி பரவியது. இவர் என்ன பேசப் போகிறார், என்ன சொல்லப் போகிறார் கேட்போம் என்று அமெரிக்க பொதுமக்கள் ரேடியோ முன் அமர்ந்தார்கள். ரூசவெல்ட் புரட்சிகரமான ஒரு கருத்தை வெளியிட்டார். பொருளாதாரம் படுத்துவிட்டது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். ஆனால் இங்கே நாம் எல்லோரும் சிந்திக்க வேண்டும், அமெரிக்கர்களுடைய திறமையோ அமெரிக்கர்களுடைய சாதிக்கும் திறனோ எதையும் நாம் இழக்கவில்லை. ஃபேக்டரிகளில் உற்பத்தி இல்லை என்று சொல்கிறீர்கள், ஃபேக்டரி போய்விட்டதா, கட்டிய ஃபேக்டரி அங்கேயேதான் நிற்கிறது. விளைநிலங்களில் உற்பத்தி இல்லை என்று சொல்கிறோம், விளைநிலங்கள் போய்விட்டதா, விளைநிலங்கள் அங்கேதான் இருக்கின்றன. வங்கிகள் நஷ்டத்தில் மூழ்கின்றன என்று பயப்படுகிறோம், வங்கிகள் எங்கும் போகவில்லை, ஆரம்பித்த வங்கிகள் அங்கேதான் இருக்கின்றன. ஃபேக்டரி அப்படியே இருக்கிறது, விளைநிலங்கள் அப்படியே இருக்கின்றன, வங்கிகள் அப்படியே இருக்கின்றன என்றால் நமக்கு என்னதான் போய்விட்டது? நமக்கு நாம் இழந்தது நம்முடைய தன்னம்பிக்கை. இழந்த தன்னம்பிக்கையை நாம் மீண்டும் பெற்றோம் என்றால், டிப்ரெஷனுக்கு முன்னால் நாம் என்ன சாதித்தோமோ அந்த அதே சாதனையை திரும்பியும் நாம் நிகழ்த்தலாம். திரும்பியும் நம்முடைய ஃபேக்டரிகளில் உற்பத்தியை கொண்டு வரலாம். விளைநிலங்களில் விளைச்சலை கொண்டு வரலாம். மார்க்கெட்டுக்கு ஏராளமான ப்ராடக்ட்ஸை சப்ளை பண்ணலாம். வங்கிகள் மீண்டும் சுறுசுறுப்பாக இயங்கும். இழந்த தன்னம்பிக்கையை மீண்டும் பெற நீங்கள் ஒரே ஒரு உதவி செய்தால் போதும். யாரும் பயந்து கொண்டு வங்கியில் போட்ட டெபாசிட் பணத்தை எல்லாம் ரீகால் பண்ணாதீர்கள். வதந்தி மோசமாக பரவினால் எல்லா வங்கிகளிலிருந்தும் கஸ்டமர்கள் எல்லா டெபாசிட்டும் எடுத்தார்கள் என்றால் வங்கிகள் சுத்தமாக படுத்துவிடும். வெறும் தன்னம்பிக்கை தான் இழந்துவிட்டோம். தன்னம்பிக்கையை மீண்டும் கொண்டு வந்தால் அமெரிக்க பொருளாதாரம் நிமிர்ந்துவிடும் என்று நான் சொல்வதை நம்பி எவரெவரெல்லாம் வங்கிகளிலிருந்து பணத்தை எடுத்தீர்களோ அவர்களெல்லாம் அதே வங்கிக்கு சென்று மீண்டும் அதே பணத்தை போடுங்கள். தன்னம்பிக்கை திரும்பினால் பொருளாதாரம் நிமிரம் உயரும் என்று அவர் ரேடியோவில் பேசினார். இது அமெரிக்கா முழுவதும் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அப்பொழுதுதான் அமெரிக்கர்களுக்கு அவர் பேசியது ஒரு இடி போல அவர் தலையில் விழுந்தது. ஆமாம், இந்த நாடு ஃபேக்டரியும் இழக்கவில்லை, விளைநிலத்தையும் இழக்கவில்லை, வங்கியும் இழக்கவில்லை, எதையும் இழக்கவில்லை. இழந்தது தன்னம்பிக்கை மட்டுமே. இழந்த தன்னம்பிக்கையை நாம் மீண்டும் கொண்டு வந்தால் பழையபடி பொருளாதாரம் நிமிரும். அதிபர் சொன்னது சரிதான், அதை நாம் செய்வோம் என்று ரூஸ்வெல்ட் அவர்கள் என்ன சொன்னாரோ அம்மாதிரியே எந்த வங்கிகளிலிருந்து பொதுமக்கள் எல்லாம் பணத்தை எடுத்தார்களோ அதே வங்கிகளுக்கு அவர்கள் மீண்டும் சென்று எடுத்த பணத்தை திரும்ப ரீடெபாசிட் செய்தார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் அதிபர் பேச்சை கேட்டதால் அவர் என்ன சொன்னாரோ அது பலித்தது. அமெரிக்கர்கள் தன்னம்பிக்கையை மீண்டும் பெற்றார்கள். ஃபேக்டரிகள் இயங்க ஆரம்பித்தன. விளைநிலங்கள் மீண்டும் உற்பத்தி செய்ய ஆரம்பித்தன. வங்கிகள் மீண்டும் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பித்தன. அதிபர் சொன்னது உண்மை என்று எல்லோரும் ஒத்துக்கொண்டார்கள். இம்மாதிரி அவருடைய அமெரிக்கர்களுடைய புரட்சிகரமான மனப்பான்மை 1930s அமெரிக்க அதிபர் வெளிப்படுத்தினார். அது ஒரு நிகழ்ச்சி மட்டுமில்லை. 1970s வந்த இன்னொரு அதிபர் அதே புரட்சிகரமான செயல்பாட்டை அவர் தொடர்ந்தார். அவர் என்ன செய்தார் என்றால், 1970s பதவிக்கு வந்தவர் பேர் ஜிம்மி கார்ட்டர். அதுவரையிலும் உலக பொருளாதாரம் கோல்டு ரிசர்வ் சிஸ்டம் என்ற சிஸ்டத்தின் கீழ் தான் இயங்கிக் கொண்டிருந்ததாம். கோல்டு ரிசர்வ் சிஸ்டம் என்றால் ஒரு நாட்டினுடைய கரன்சியினுடைய மதிப்பு அந்த நாட்டில் எவ்வளவு கோல்டு வைத்திருக்கிறார்களோ அதை ஒட்டியிருக்கும். ஒரு கண்ட்ரியினுடைய கோல்டு ரிசர்வ் ஏராளமாக இருந்தால் அந்த கண்ட்ரியினுடைய கரன்சியின் மதிப்பு அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் இன்னொரு தேசம் கோல்டு ரிசர்வை கம்மியாக வைத்திருந்தால் அதனுடைய கரன்சியின் மதிப்பு குறைவாக இருக்கும். இதனால் என்னாகிவிட்டது, ஒரு கண்ட்ரியினுடைய ஒரு தேசத்தினுடைய உற்பத்தி திறன் அதிகமாக இருந்தாலும் அதே சமயத்தில் அந்த கண்ட்ரியினுடைய கோல்டு ரிசர்வ் குறைவாக இருந்தால் அந்த தேசத்தினுடைய கரன்சியின் மதிப்பு குறைந்து போய்விடுகிறது. அதே சமயத்தில் உற்பத்தி திறன் குறைவாக இருந்து அதே சமயத்தில் கோல்டு ரிசர்வ்ஸ் அதிகமாக இருந்தால் அந்நாட்டு கரன்சியினுடைய மதிப்பு உயர்ந்ததாக காட்டப்பட்டது. ஜிம்மி கார்ட்டர் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார். ஒரு நாட்டினுடைய கரன்சியினுடைய மதிப்பு அந்த நாட்டினுடைய உற்பத்தி திறனை பிரதிபலிக்க வேண்டும். அதுதான் முறை. அதற்கு பதிலாக அது எவ்வளவு கோல்டு ரிசர்வ் வைத்திருக்கிறது அதைத்தான் அது பிரதிபலிக்கும் என்றால் அது சரியில்லை. ஆகவே சர்வதேச பொருளாதாரத்தை கோல்டு ரிசர்வ் என்ற அந்த அடிப்படையிலிருந்து நான் நீக்கிவிடுகிறேன் என்று புரட்சிகரமான ஒரு முடிவை எடுத்தார். அதுக்கு அந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் என்று ஒரு சர்வதேச மானிட்டரி சிஸ்டம் இருக்கிறது. அது போதாதென்று வேர்ல்டு பேங்க் இருக்கிறது. வேர்ல்டு பேங்கும் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டும் ஜிம்மி கார்ட்டர்லருடைய புரட்சிகரமான யோசனை ஏற்றுக்கொண்டன. அவை 1970s உலக பொருளாதாரம் கோல்டு ரிசர்வ் சிஸ்டத்திலிருந்து விடுவிக்கப்பட்டது. இன்று வரையிலும் அந்த கோல்டு ரிசர்வ் சிஸ்டத்திலிருந்து விலகிதான் இருக்கிறது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், புரட்சிகரமான செயல்பாடு என்பது அமெரிக்கர்களுக்கு மிகவும் சுலபமாக வரக்கூடிய ஒரு செயல்பாடாகும். அந்த 1930s உலக பொருளாதாரத்தை நிமித்துவதற்கு பப்ளிக் ஒர்க்ஸை ஆரம்பித்தார்கள். 1970s உலக பொருளாதாரத்துக்கு அதுவரையிலும் கிடைக்காத ஒரு சுதந்திரத்தை கொடுப்பதற்காக கோல்டு ரிசர்வ் சிஸ்டத்திலிருந்து பொருளாதாரத்துறையை விடுவித்தார்கள். அவர்கள் மேலும் மேலும் வருங்காலத்தில் என்னென்ன புரட்சிகளை எல்லாம் செய்யப்போகிறார்கள் என்பதை நம்மால் கற்பனையே செய்ய முடியாது. பகவான் அரவிந்தர் தெரிவித்துள்ளார், அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்றால், வருங்கால அமெரிக்காவை தான் நம்பியிருக்கிறது. ரெவல்யூஷனரி வான்கார்டு ஃபார் தி ஃபியூச்சர், பரிணாம வளர்ச்சியின் முன்னோடியே அமெரிக்க தேசம்தான் என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தரே குறிப்பிட்டிருக்கிறார். அவ்வளவு புரட்சிகரமான சிந்தனைகளை கொண்டவர்கள் அவர்கள். நான்காவதாக நான் எடுத்துக்கொள்ள விரும்புகின்ற சிறப்பு அம்சம் என்னவென்றால், அமெரிக்கர்கள் எது செய்தாலும் பெரிய அளவில் தான் செய்வார்கள். சிறிய அளவிலேயே அவர்களுக்கு எதையும் செய்யவே தெரியாது. அப்படிப்பட்ட சிறப்பு அவர்களுக்கு உண்டு. இந்தியா சுதந்திரம் அடைந்தபொழுது, அதாவது 1947 அளவில், இந்தியாவில் ஜனத்தொகை 30 கோடியாக இருந்தது. ஆனால் 30 கோடி, இந்த 30 கோடி மக்கள் தொகைக்கு இந்தியாவில் இருந்த பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கையை பார்த்தீர்கள் என்றால் வெறும் 27 பல்கலைக்கழகங்கள் தான் இருந்தன. அந்த 27 பல்கலைக்கழகங்களிலும் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் சராசரி மாணவர்களின் எண்ணிக்கை 2000-3000 என்று அதற்குள் தான் இருந்தது. அதே காலகட்டத்தில் அமெரிக்காவின் ஜனத்தொகையை பார்த்தீர்கள் என்றால் அது 20 கோடி தான் இருந்தது. ஆனால் அந்த இருபது கோடி ஜனத்தொகைக்கு அமெரிக்காவில் இருந்த பல்கலைக்கழகங்கள் 800 எண்ணிக்கையை தாண்டி இருந்தன. பல்கலைக்கழகங்களிலும் சராசரியாக மாணவர்களுடைய எண்ணிக்கை 8000-10000 அளவுக்கு உயர்ந்திருந்தது. வெறும் 27 பல்கலைக்கழகங்கள் எங்கே, 800 பல்கலைக்கழகங்கள் எங்கே, சம்பந்தமே இல்லை. ஆனால் அவ்வளவு அதிகமாக அமெரிக்காவில் பல்கலைக்கழகங்களை நிறுவியிருந்தார்கள். இரண்டாம் போர் நிகழ்ந்த காலத்தில் அவர்கள் அமெரிக்கர்கள் பல பெரிய அற்புதங்களை செய்தார்கள். அதாவது இரண்டாம் உலகப் போர் வெடித்த பொழுது அமெரிக்க வீரர்களுடைய போர் வீரர்களுடைய எண்ணிக்கை 16000 தான் இருந்தது. 1939 அளவில் இரண்டாம் உலகப் போர் வெடித்தது. அப்பொழுது அமெரிக்க போர் வீரர்களுடைய எண்ணிக்கை வெறும் 16000 தான். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், போர் ஆரம்பித்த 6 மாதத்திற்குள்ளாகவே அமெரிக்க போர் வீரர்களுடைய எண்ணிக்கை 250 மடங்கு அதிகரித்து 40 லட்சமாக உயர்ந்தது. 16,000 போர் வீரர்கள் இங்கே, 40 லட்சம் போர் வீரர்கள் இங்கே. 250 மடங்கு அதிகரிப்பை காட்டுகிறது. இந்த அதிகரிப்பை அவர்கள் 6 மாதத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். இதுவே ஆச்சரியமாக இருக்கிறது என்றால், அடுத்து நான் சொல்லப் போகின்ற விஷயம் உங்களை மேலும் ஆச்சரியத்தில் மூழ்கச் செய்யும். அதாவது 2ம் உலகப் போர் ஆரம்பிக்கும் பொழுது அமெரிக்கா 3 மாதத்துக்கு 1 முறை புதிய கப்பல் ஒன்றை தயார் செய்து வழங்கியது. ஒரு போர்க்கப்பல் என்றால் பிரம்மாண்டமான சைஸில் இருக்கும். அந்த போர்க்கப்பலை தயார் செய்வதற்கு 100 கணக்கான பேர் வேலை செய்வார்கள். முழுமையாக ஒரு போர்க்கப்பலை தயார் செய்து டெலிவரி செய்வதற்கு 3 மாதங்கள் ஆகிறது என்றால் அதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. ஆனால் போர் சூடுபிடிக்க ஆரம்பித்தவுடன் அமெரிக்கர்கள் தினம் ஒரு போர்க்கப்பலை தயார் செய்து டெலிவரி செய்தார்கள். போர்க்கப்பலையே தினமும் தயார் செய்து டெலிவரி செய்யும் அளவிற்கு அவர்களுடைய உற்பத்தி திறன் பெருகி இருக்கிறது என்றால் அதை சொன்னால் கூட நம்மால் இன்று கூட நம்ப முடியவில்லை. அது எப்படி ஒரு போர்க்கப்பலை 100 கணக்கானவர்கள் வேலை செய்து உருவாக்கக்கூடிய ஒரு கப்பலையே தினம் ஒன்று என்று தயார் செய்து அமெரிக்கர்கள் டெலிவரி செய்தார்கள்? அவ்வளவு வேகமாக மனிதர்களால் வேலை செய்ய முடியுமா? இது நடக்கிற காரியமா என்று இன்று கூட நாம் மலைத்து போகிறோம். அவர்கள் அதை செய்து காட்டினார்கள். தினமும் ஒரு போர்க்கப்பல் டெலிவரி ஆகி கொண்டிருந்தது. நம் நாட்டில் சென்னை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 1980-90 வாக்கில் எல்லாம் இந்த 12 அடுக்கு கொண்ட எல்ஐசி பில்டிங், அது சென்னையினுடைய பெரிய விந்தையாக எல்லோரும் பார்த்துக் கொண்டிருப்பார். கிராமத்து மக்கள் எல்லோரும் சென்னைக்கு போனால் எல்ஐசி பில்டிங்கை பார்க்கலாம், அது 12 அடுக்கு மாடி, அதை விசேஷமாக வந்து பார்த்துவிட்டு போவார்கள். ஆனால் அமெரிக்காவில் 1930 வாக்கிலேயே 70 அடுக்குகள் 80 அடுக்குகள் கொண்ட மாடி வீடுகளை, ஸ்கைஸ்கிரேப்பர்ஸ் என்று சொல்வார்கள், ஸ்கைஸ்கிரேப்பர்களை அமெரிக்கர்கள் கட்ட தெரிந்து கொண்டார்கள். அதாவது 1970 நாம் கட்டிய 12 அடுக்கு மாடியை விட பல மடங்கு உயர கட்டிடத்தை அவர்கள் 1930, அதாவது 50 வருடங்களுக்கு முன்னாலேயே அவர்கள் கட்ட தெரிந்து கொண்டு விட்டார்கள். அது மட்டுமில்லை, இந்தியாவில் 2000 வருடத்துக்கு பின் தான் $1 பில்லியன் கம்பெனிகளே அறிமுகமாகின. இன்போசிஸ், ரிலையன்ஸ், விப்ரோ போன்ற கம்பெனிகள் எல்லாம் $1 பில்லியன் வருடாந்திர வருமானம் கொண்டவை. இவையெல்லாம் அந்த நிலைமைக்கு வருவதற்கு வருடம் 2000 பிடித்தது. ஆனால் அமெரிக்காவில் 1970 அளவிலேயே ஃபோர்ட் மோட்டார்ஸ், ஜென்ரல் மோட்டார்ஸ், ஐபிஎம், கோகோ கோலா போன்ற $1 பில்லியன் கம்பெனிகள் அமெரிக்க மார்க்கெட்டில் அறிமுகமாகிவிட்டன. மேலும் சொல்லப்போனால் ஐபிஎம், ஃபோர்ட் மோட்டார்ஸ் போன்ற கம்பெனிகளுடைய வருடாந்திர வருமானம் நேபாள், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் போன்ற சிறிய நாடுகளுடைய வருடாந்திர வருமானத்தை விட அதிகமாக இருப்பதாக சொல்கிறார்கள். அதாவது இந்த கம்பெனிகள் எல்லாம் விரும்பினால் ஸ்ரீலங்கா, நேபாள், பங்களாதேஷ் போன்ற தேசங்களே அவை விலைக்கே வாங்கிவிடக்கூடிய அளவிற்கு பொருளாதார பலம் படைத்தவை. ஒரு தேசத்தையே ஒரு கம்பெனி விலைக்கு வாங்கிறது என்றால் அது நம்ப முடியாத ஒரு விஷயமாக தெரிகிறது. ஆனால் அதுதான் உண்மை. இந்த நாடுகளுக்கெல்லாம் இந்த நாடுகளை எல்லாம் விலை கொடுத்து வாங்கலாம் என்ற ஒரு நிலைமை வந்தால் அமெரிக்க கம்பெனிகளே இந்த நாடுகளை விலை கொடுத்து வாங்கிவிடும். அந்த அளவுக்கு பொருளாதார வல்லமை அமெரிக்க கார்பரேஷன்களுக்கு இன்று வந்துவிட்டது. நம் நாட்டில் 200-300 ஏக்கர் பரப்பளவு உள்ள விவசாய பண்ணைகளை பார்த்தாலே நாம் இவையெல்லாம் பெரிய பண்ணைகள் என்று பிரமித்து போய்விடுகிறோம். ஆனால் அமெரிக்காவில் 10,000 ஏக்கர் 20,000 ஏக்கர் என்று விவசாய பண்ணைகளை அவர் சுலபமாக நிர்வாகம் செய்கிறார்கள். நம் நாட்டில் 300 ஏக்கர் விவசாய பண்ணையை நிர்வாகம் செய்வதற்கே நமக்கு 50 ஆட்களுக்கு மேல் தேவைப்படுகின்றன. அதுவும் அந்த விவசாய பண்ணை முழுவதும் நீர்பாய்ச்ச வேண்டுமென்றால் இந்த நீர்பாய்ச்சும் வேலைக்கே 100 ஆட்கள் தேவைப்படுகிறது. அமெரிக்காவில் 10,000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு விவசாய பண்ணையில் சுமார் 10-20 பேர் தான் நிர்வாகத்திலேயே இருக்கிறார்கள். அந்த பண்ணைக்கு நீர்பாய்ச்ச வேண்டும் என்றால் இந்த 10,000 ஏக்கர் முழுவதும் பிளாஸ்டிக் டியூபை எல்லாம் போட்டு டிப் இரிகேஷன் முறையை அமுல்படுத்தி விடுகிறார்கள். சென்ட்ரலாக பம்ப் செட்டை அவர்கள் ஆன் பண்ணும்பொழுது அந்த 10,000 ஏக்கர் முழுவதும் அந்த பிளாஸ்டிக் டியூப்களின் வழியாகவே தண்ணீர் பரவி எல்லா செடிகளுக்கும் தண்ணீர் போய்விடுகிறது. ஆக இங்கே 100 பேர் சேர்ந்து செய்கின்ற வேலையை அங்கு 10 பேர் 20 பேர் இருந்த இடத்திலேயே உட்கார்ந்து செய்து விடுகிறார்கள். நம் நாட்டில் மணிலா அறுவடை, கரும்பு அறுவடை என்றால் கேட்கவே வேண்டாம். 300 ஏக்கர் பண்ணையில் கரும்பு அறுவடை செய்ய வேண்டும் என்றால் 100,000கணக்கான விவசாய கூலி ஆட்கள் வேலைக்கு வந்து விடுவார்கள். ஆனால் அமெரிக்காவில் இந்த மாதிரி அறுவடை நாட்களில் ஏராளமான ஊழியர்களை எல்லாம் அழைப்பதில்லை. பேசாமல் பெரிய ஹார்வெஸ்டர் மிஷின்களை தான் அவர்கள் அழைக்கிறார்கள். இந்த ஹார்வெஸ்டர் மிஷின்கள் செய்ய வேண்டிய அறுவடையை சுலபமாக செய்து விடுகின்றன. ஐம்பது ஹார்வெஸ்டிங் மிஷின்கள் வந்ததென்றால் அந்த 50 மிஷினை ஓட்டுவதற்கு 50 டிரைவர்கள் தான் தேவைப்படுகிறது. அதற்கு மேல் அவர்களுக்கு ஆட்கள் தேவைப்படுவதில்லை. இந்த 50 ஹார்வெஸ்டர் மிஷின்களும் செய்ய வேண்டிய அறுவடையை செய்து விடுகின்றன. நாம் தான் அளவில் பெரியது, பரப்பளவில் பெரியது என்றாலே நாம் மலைத்து பிரமித்து போய்விடுகிறோம். அமெரிக்கர்களுக்கு இந்த மலைப்பே வருவதில்லை. 20,000 ஏக்கராக இருந்தாலும் சரி, 70-80 அடுக்கு மாடி கட்டிடமாக இருந்தாலும் சரி, அவரெல்லாம் அதையெல்லாம் நேச்சுரலாகவே எடுத்துக்கொள்கிறார்கள். சென்னை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுதே சென்னையில் கார் நடமாட்டம் மிகவும் அதிகரித்து விட்டதாக நமக்கு ஒரு உணர்வு கிடைக்கிறது. சென்னை சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகிவிட்டதாக உணர்கிறோம். காரணம் கேட்டால் கார்களின் எண்ணிக்கை மிகவும் பெருகிவிட்டது, அதனால் சாலையில் நெரிசல் மிகுந்து விட்டது என்று சொல்கிறோம். ஆனால் சர்வே என்று எடுத்து பார்த்தீர்கள் என்றால் 1,000 பேர்களுக்கு 40 கார்கள் தான் சென்னை நகரத்திலே இருக்கின்றன. 1,000 பேர்களுக்கு 40 கார்கள் இருக்கும்போதே நெரிசல் அதிகமாகிவிட்டதாக நமக்கு தெரிகிறது. ஆனால் அமெரிக்காவின் நிலைமை என்ன? 1,700 பேர்கள் கார்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவ்வளவு கார்களை வைத்திருந்தாலும் அமெரிக்க சாலைகளில் யாரும் ஹானே அடிப்பதில்லை. ஹானே அடிக்காமல் தான் அவ்வளவு ஊதிகளும் நகர்ந்து செல்கின்றன. அப்படி எதிர்பாராத விதமாக டிராபிக் ஜாம் என்று உருவாகிவிட்டால் 3-4 கிலோமீட்டர் தூரத்திற்கு வெறும் கார்களாகவே நிற்பதை நாம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு கார்கள் அவர்களுக்கு மலிந்து கிடக்கின்றன. சென்னை, பெங்களூர் போன்ற மாநகரங்களில் ஒரு நாளைக்கு 50-100 விமானங்கள் வந்தாலே அதை நாம் ஒரு பெரிய சாதனையாக எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் நியூயார்க், சிகாகோ போன்ற பெரிய மாநகரங்களுக்கு அமெரிக்காவில் ஒரு நிமிடத்திற்கு 6 அல்லது 7 விமானங்கள் வருகின்றன என்று சொல்கிறார்கள். ஒரு நாளைக்கு 100 வந்தாலே நமக்கு பெரிதாக தென்படும் போது ஒரு நிமிடத்திற்கு 6 விமானங்கள் 7 விமானங்கள் வருகின்றன ஒரு விமான நிலையத்துக்கு என்றால் அந்த விமான நிலையம் எவ்வளவு பிஸியாக இருக்கும் என்பதை நாம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். அமெரிக்காவில் எதை செய்தாலும் பெரிதாக செய்வார்கள் என்று நான் சொன்னேன். ஆனால் சில விஷயங்கள் நாம் சில விஷயங்கள் அவர்கள் செய்வதை நம்மால் நம்பவே முடியாத அளவிற்கு பிரம்மாண்டமாக இருக்கிறது. உதாரணமாக 1940 அளவில் சிகாகோ நகரில் தாழ்வான பகுதியில் ஒரு ஹோட்டலை கட்டிவிட்டார்களாம். மழை காலங்களில் அந்த தாழ்வான பகுதிக்கு வெள்ளம் வந்து விடுவதால் அந்த ஹோட்டல் பிசினஸ் நடத்துவது மிகவும் சிரமமாக இருந்ததாம். இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று பொறியியல் வல்லுநர்களை அழைத்து ஐடியா கேட்டார்கள். அந்த இடத்தை பார்வையிட வந்த பொறியியல் வல்லுநர் என்ன சொன்னார் என்றால், தாழ்வான பகுதியில் கட்டிவிட்டீர்கள், தவறு செய்துவிட்டீர்கள், இருந்தாலும் பரவாயில்லை, நான் பில்டிங்கின் 4 பக்கங்களிலும் ஜாக்கியை வைத்து நான் இந்த பில்டிங்கை தூக்கி விடுகிறேன், தூக்கி பள்ளத்தில் மண்ணை போட்டு நிரப்பி நான் இந்த இடத்தையே மேலாக்கி காட்டுகிறேன் என்றார். பங்க்சர் ஆன ஒரு டயரை மாற்றுவதற்கு நாம் காருக்கு ஜாக்கி வைத்து காரை தூக்குவதைத்தான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு ஹோட்டலையே 4 பக்கமும் ஜாக்கி வைத்து ஒருவர் தூக்குகிறார் என்றால் இது நாம் கேள்விப்படாத ஒரு விஷயம். ஆனால் அந்த பொறியியல் வல்லுநர் அதை அவர் செய்து காட்டினார். அதாவது 4 பக்கமும் ஜாக்கிகள் எல்லாம் வைத்து இந்த பில்டிங்கை அவர் தூக்கி மண்ணை போட்டு நிரப்பி அந்த இடத்தை மேடாக்கிவிட்டார். இதில் என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், இந்த ஹோட்டல் ஓனரிடம் அவர் சொன்னாராம், நான் பாட்டும் ஜாக்கியை வைத்து நிமிர்த்தி கொண்டிருக்கிறேன், அதற்காக நீங்கள் ஹோட்டல் பிசினஸை நிறுத்தி விடாதீர்கள், வேலை பாட்டும் நடக்கும், உங்கள் ஹோட்டல் போல ஹோட்டலும் வழக்கம் போல இயங்கும், வேலை நடக்கிறது என்று ஹோட்டலை நிறுத்தி விடாதீர்கள் என்று சொன்னாராம். ஒரு ஹோட்டலில் 100 பேர் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அந்த ஹோட்டலை வெளியில் ஜாக்கி வைத்து தூக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த ஹோட்டலுக்குள் நாம் யாரேனும் நுழைவோமா? அவர்கள் அந்த மாதிரி செய்கிறார்கள், ஜாக்கி வைத்து அந்த பில்டிங்கை தூக்குகிறார்கள். இருந்தாலும் வழக்கம் போல அந்த ஹோட்டல் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. ஹோட்டலில் எந்த வேலையும் நிறுத்தப்படவில்லை. பில்டிங்கையே ஒரு ஜாக்கி வைத்து தூக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். 2012 அளவில் தான் இந்த டெக்னாலஜியே சென்னைக்கே வந்துள்ளது. 1 இன்ச் பில்டிங்கை தூக்குவதற்கு 1 லட்சம் ரூபாய் கேட்கிறார்களாம். அதாவது 1940 அவர்கள் பில்டிங்கை தூக்க கற்றுக்கொண்டு விட்டார்கள். அந்த டெக்னாலஜியை நாம் 2012 தான் இந்த டெக்னாலஜியை நாம் கேள்விப்படுகிறோம். அதுவரையிலும் இந்த டெக்னாலஜி இந்தியாவிற்கே வரவில்லை. அதாவது அவர்கள் செய்த ஒரு வேலையை 72 வருடம் கழித்துதான் நம்மால் செய்ய முடியும் என்ற நிலைமையில் நாம் இருக்கிறோம் என்றால் நமக்கும் அவர்களுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஐந்தாவதாக நாம் எடுத்துக்கொள்ள விரும்புவது, அமெரிக்கர்கள் மிகவும் இன்ஃபார்மலாக இருப்பார்கள். நம் நாடு பழமையான நாடு என்பதால் நம் எல்லாவற்றிலும் ஒரு ஃபார்மாலிட்டியை கொண்டு வந்து விடுகிறோம். ஒரு முறை என்று செட் பண்ணி விடுகிறோம், அந்த முறைப்படிதான் நாம் நடக்க வேண்டும் என்று ஆகிவிடுகிறது. முறை சற்று தவறினால் கூட என்ன முறை தவறுகிறார்கள் என்று ஒரு பேச்சு வருகிறது. அமெரிக்கர்கள் இந்த மாதிரி இல்லை. ஃபார்மாலிட்டியை ஓரளவுதான் கடைபிடிப்பார்கள் ஒழிய எல்லா நேரத்திலும் எல்லா விஷயங்களிலும் ஃபார்மாலிட்டி வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துவதில்லை. அவர்கள் எவ்வளவு இன்ஃபார்மலாக இருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய வாழ்க்கையை நாம் கவனித்தால்தான் நமக்கே புரியும். அமெரிக்காவில் சென்ற நூற்றாண்டில் இயங்கிக் கொண்டிருந்த ஆங்கிலேய பிரபு வம்சங்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், பிரபு வம்சத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் மிகவும் ஃபார்மலாக இருப்பார்கள். அதாவது அந்த பிரபு வம்சத்தில் பிறந்த பிள்ளைகள் தகப்பனாராக இருந்தாலும் கூட அவரை சார் என்று தான் அழைக்க வேண்டும். தாயாராக இருந்தால் கூட மம்மி என்று சொல்லக்கூடாது, மேம் என்றுதான் அவர்கள் தாயாரை கூப்பிட வேண்டும். தெரியாதனமா தகப்பனாரே அவர்கள் சார் என்று அழைக்காமல் போய்விட்டால் அதை அவர்கள் கண்டிப்பார்கள். அது மட்டும் இல்லை, இங்கிலாந்தில் அரசரிடம் யாரேனும் பேசினால் அவர் இவர் மேஜஸ்டி, இவர் ஐனஸ் என்றுதான் விளிக்க வேண்டும். வேறு எம்மாதிரியேனும் யாரேனும் விழித்து விட்டால் அவர் எவ்வளவு முக்கியஸ்தரானாக இருந்தாலும் சரி, அதே இடத்தில் அவர் வெளியேற்றப்படுவார். இது போதாது என்று அமெரிக்க இங்கிலாந்து அரசருடன் டின்னர் அமர்ந்து சாப்பிடுவதை ஐரோப்பியர்கள் பெரிய பாக்கியமாக கருதுவார்கள். ஒரு சாதாரண குடிமகனுக்கு இங்கிலாந்து அரசரோடு சாப்பிடுகின்ற வாய்ப்பு கிடைத்ததென்றால் அவன் வாழ்நாள் முழுவதும் அதை நினைவுக்கு வைத்திருப்பான். எதிர்பாரா விதமாக ஒரு அமெரிக்கருக்கு இங்கிலாந்து அரசருடன் டின்னர் சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்கே எல்லாம் ஒருத்தர் வீட்டில் இன்னொருவர் வந்து டின்னர் சாப்பிட்டு விட்டு சென்றால் டின்னர் முடிந்தவுடன் சாப்பாடு மிகவும் நன்றாக இருந்தது, தேங்க்ஸ் ஃபார் கிவிங் சச் குட் டின்னர் என்று வாயார நாம் போட வேண்டும். டின்னர் நன்றாக இல்லாமல் போனாலும் சரி, ஒரு ஃபார்மாலிட்டிக்காக டின்னர் வாஸ் வெரி குட் என்று அவசியம் சொல்லியே ஆக வேண்டும். அப்படி சொல்லாவிட்டால் அடுத்த தடவை அவர்கள் டின்னருக்கு கூப்பிட மாட்டார்கள். இதுவோ மன்னர் வழங்கக்கூடிய ஒரு டின்னர், சாதாரண விஷயமே இல்லை. இன்னொரு ஐரோப்பியராக இருந்தால் அந்த டின்னர் முடிந்தவுடன் யுவர் மேஜஸ்டி, யுவர் ஹைனஸ், இன்று நீங்கள் வழங்கிய டின்னர் பிரமாதமாக இருந்தது, கோடான கோடு நன்றிகள் என்று சொல்லியிருப்பார். ஆனால் அந்த அமெரிக்கரோ டின்னர் முடிந்தவுடன் யுவர் மேஜஸ்டி, யுவர் ஹைனஸ், த டின்னர் வாஸ் எக்ஸலன்ட் என்று எதுவும் சொல்லவில்லை. அவர் சாதாரணமாக சொல்வதைப் போல, ஹே கிங், த குட் ஃபுட் வாஸ் வெரி குட், தேங்க்ஸ் அலாட் என்று அவ்வளவுதான் சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார். ஒரு அரசனோடு அமர்ந்து சாப்பிடுகிறார், ஆனால் அவரை ஒரு ஐனஸ், ஒரு மேஜஸ்டி என்று சொல்வதற்கு அந்த அமெரிக்கருக்கு வாய் வரவில்லை. அவர்கள் அவ்வளவு இன்ஃபார்மலாக இருக்கிறார்கள். ஐரோப்பியர்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் இடையே கூட ஃபார்மாலிட்டி என்று பார்க்கும்பொழுது ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஐரோப்பியர்கள் இந்த கருத்தரங்குகள், செமினார்கள் என்று சென்றால் கோட்டு சூட் எல்லாம் அணிந்து, டை எல்லாம் அணிந்து கொண்டுதான் அந்த கருத்தரங்குக்கே போவார்கள். கோட்டு சூட் டை எல்லாம் இல்லாமல் கருத்தரங்குக்கு யாரேனும் உறுப்பினர் வந்தால் அவர் அனுமதிக்கப்பட மாட்டார். சமீபத்தில் செய்தித்தாள்களில் ஒரு பெரும் சர்ச்சைக்கு உரிய விஷயமாக நீங்கள் எல்லாம் படித்திருப்பீர்கள். ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் வேட்டி அணிந்து சென்னை கிரிக்கெட் கிளப்புக்கு சென்றாராம். அவர் பேண்ட் அணிந்து வராமல் வேட்டி அணிந்து வந்ததால் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும், இது விஷயமாக சட்டசபையில் விவாதமே நடந்து வேஷ்டியை அவமதித்ததாக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு, இனிமேல் யாரேனும் வேஷ்டியை அணிந்து கொண்டு வந்தால் அவருக்கு அனுமதி மறுத்தால் அவருக்கு 25,000 ரூபாய் தண்டனை என்று அறிவிக்கப்பட்டது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைதான் ஐரோப்பிய செமினார்களில் நிலவுகிறது. அங்கே அந்த கோட் சூட் டையோடு செமினாருக்கு வந்தால்தான் அனுமதி அளிப்பார்கள், இல்லாவிட்டால் அனுமதி மறுக்கப்படும். ஆனால் அமெரிக்காவில் இப்படிப்பட்ட கெடுபிடிகள் எல்லாம் இல்லை. சாதாரண பேண்ட் ஷர்ட் அணிந்து கொண்டு கோட் சூட் டை இல்லாமலேயே அவர்கள் கருத்தரங்குக்கு வருகிறார்கள். அது மட்டுமில்லை, கருத்தரங்குகள்ல ஐரோப்பாவில் செமினார் கான்பரன்ஸ் என்று சொல்லி பழக்கப்பட்டுவிட்டது. அமெரிக்கர்கள் கருத்தரங்குகளை ஒர்க் ஷாப் என்று சொல்கிறார்கள். ஒர்க் ஷாப் என்றால் நமக்கு என்ன ஞாபகம் வருகிறது? ஏதோ ரிப்பேர் ஆகக்கூடிய கார்களையும் வைத்து வேலை செய்யக்கூடிய மெக்கானிக் ஷெட்டை தான் நாம் ஒர்க் ஷாப் என்று சொல்வோம். அமெரிக்கர்கள் கருத்து பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த அகாடமிக் லெவலில் உள்ள ஒரு கருத்தரங்கத்தை அவர்கள் ஒர்க் ஷாப் என்று தான் சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு அவர்களுக்கு கருத்தரங்குகள் கூட மிகவும் இன்ஃபார்மல் ஆகிவிட்டன. அமெரிக்கா எவ்வளவு இன்ஃபார்மலா ஆகியுள்ளது என்றால், ஆணும் பெண்ணும் முறையாக திருமணம் செய்து கொள்ளாமல் குடும்பம் நடத்தி பிள்ளை பெறுவது என்பது இப்போது அமெரிக்காவில் மிகவும் சகஜமாகிவிட்டது. இந்திய ஐடி கம்பெனிகளில் பணியாற்றுகின்ற நிறைய பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. அதாவது கல்யாணமே செய்து கொள்வதில்லை, சேர்ந்து குடும்பம் நடத்துகிறார்கள். இதற்கு பெயர் லிவிங் டுகெதர். இங்கே ஐடி கம்பெனிகளில் இளம் தம்பதியர்கள் செய்வதை அமெரிக்காவில் நாடு முழுவதும் எல்லோருமே செய்கிறார்கள். ஆகவே இது மிகவும் வாடிக்கையான ஒன்றாக போய்விட்டது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், இப்படி திருமணமே செய்து கொள்ளாமல் குடும்பம் நடத்துகின்ற தம்பதியருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு முறையாக திருமணம் செய்து கொண்டு குழந்தை முறையாக திருமணம் செய்து கொண்டு தம்பதியை பெற்றுக்கொள்ளும் குழந்தைகளுக்கு என்ன சமூகத்தில் மரியாதை கிடைக்கிறதோ, அதே மரியாதை திருமணமே செய்து கொள்ளாமல் பெற்றுக்கொள்ளும் குழந்தைகளுக்கும் அதே மரியாதை கிடைக்கிறது. மரியாதையில் எந்த அளவும் குறைவு இருப்பதில்லை. ஒரு ஆணும் பெண்ணும் முறையாக திருமணம் செய்து கொள்ளவில்லை, ஆனால் குழந்தை பெற்றுக் கொள்கிறார்கள். இந்திய சமுதாயத்தில் இம்மாதிரி பிறக்கும் குழந்தைகளுக்கு என்ன மரியாதை கிடைக்கும்? முறையாக பிறந்த குழந்தைகளுக்கு கிடைக்கின்ற அதே மரியாதை இதே குழந்தை இந்த முறையில்லாமல் பிறக்கும் இதே குழந்தைகளுக்கும் கிடைக்கும் என்பதை நம்மால் நினைத்து பார்க்க முடியுமா? நினைத்தே பார்க்க முடியாது. இப்படி முறையில்லாமல் குடும்பம் நடத்தும் தம்பதிகளுக்கு பிறந்த குழந்தைகள் என்று தெரிந்தாலே போதும், அந்த குழந்தைகளை பள்ளிகளில் அவமதிப்பார்கள், அக்கம் பக்கத்தில் மட்டமாக பேசுவார்கள், அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையே நரகமாகிவிடும். ஆனால் அமெரிக்காவில் அப்படி ஒரு அவமரியாதையை நாம் பார்க்கவே முடிவதில்லை. ஏனென்றால் 140 குழந்தைகள் இப்படித்தான் பிறக்கின்றன என்று அவர்கள் ஆராய்ச்சியில் கண்டறிந்துள்ளார்கள். ஒரு தெருவில் 100 குடும்பங்கள் இருக்கின்றன, 100 குடும்பங்களில் 40 குடும்பங்களில் குழந்தைகள் இப்படித்தான் பிறக்கின்றன என்று தெரிந்தால் அவமதிக்க வேண்டும் என்றால் எல்லோரையும் நாம் அவமதித்துதான் ஆக வேண்டும். இது நடக்கிற காரியமே இல்லை. அந்த அளவுக்கு அவர்கள் இன்ஃபார்மல் ஆகிவிட்டார்கள். இப்படி முறையில்லாமல் பிறக்கும் குழந்தைகளையும் மனிதாபிமானத்துடன் மரியாதையாக நடத்துவதுதான் நமக்கு நாகரிக முதிர்ச்சியை காட்டுகிறதே ஒழிய பெற்றோர்கள் செய்யும் தவறுகளுக்கு அப்பாவி குழந்தைகளை அவமதிக்கின்ற இந்திய கலாச்சாரத்தில் இந்த நாகரிக முதிர்ச்சியே கிடையாது. இந்தியர்கள் இப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள். அப்பாவி குழந்தைகளை தகப்பன் பேர் தெரியாத குழந்தை, தாய் பேர் தெரியாத குழந்தை என்று மட்டம் தட்டுவதைத்தான் நாம் பெருமையாக பேசிக் கொள்கிறோம். அமெரிக்காவில் இன்னொரு இன்ஃபார்மாலிட்டி என்னவென்றால், பெரியவர்களை சிறியவர்கள் தாராளமாக பேர் சொல்லி கூப்பிடுவார்கள். அதை பெரியவர்கள் கண்டு கோபித்துக் கொள்வதில்லை. அம்மாதிரியே கணவன்மார்களை மனைவிமார்கள் தாராளமாக பேர் சொல்லி கூப்பிடுவார்கள், கணவன்மார்களும் கோபித்துக் கொள்வதில்லை. நம் நாட்டில் மேலதிகாரிகள் கீழதிகாரிகளுடன் சமமாக பழக மாட்டார்கள். கீழதிகாரிகள் வேலை செய்யும் இடத்திற்கு வந்தாலேயே எவ்வளவு சீக்கிரம் வெளியேற முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த இடத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள். அமெரிக்க கார்பரேஷன்களில் இப்படி செய்வதில்லை. கீழதிகாரிகள் வேலை செய்யும் இடத்திற்கு மேலதிகாரிகள் வந்து இவர்களோடு சகஜமாக பழகினால்தான் கீழதிகாரிகளுக்கு உற்சாகமே வரும் என்று பெரிய கார்பரேஷன்களில் அவர்கள் கண்டறிந்திருக்கின்றார்கள். ஆகவே கீழதிகாரிகளை எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு மேலதிகாரிகள் கீழதிகாரிகளை உற்சாகப்படுத்துவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். தியான நேரம் நெருங்கிவிட்டது என்று நினைக்கிறேன். அதனால் என்னுடைய சொற்பொழிவை முடிக்க முடியாமல் போய்விட்டது. இருந்தாலும் பரவாயில்லை, அமெரிக்காவினுடைய சிறப்பம்சங்களாக சிலவற்றை சொன்னேன். அமெரிக்க கலாச்சாரத்தினுடைய குறைபாடுகளையும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் நேரம் இல்லாமல் போய்விட்டது. இருந்தாலும் இப்பொழுது நான் நிகழ்த்த விரும்பிய முழுமையான சொற்பொழிவு மலந்து ஜீவியத்தில் சொற்பொழிவாக முழு சொற்பொழிவையும் அவர்கள் வெளியிடுவார்கள். இப்படி முழு சொற்பொழிவும் வெளியிடும் பொழுது நேரமின்மையால் நான் பேசாமல் விட்ட மீதி விஷயங்களை அன்பர்கள் படித்து தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் சொற்பொழிவை முடித்துக் கொள்கிறேன். பொறுமையாக அன்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
இன்று நமக்கு ஸ்பீச் தந்த திரு அசோகன் அவர்களுக்கு நன்றி. இன்று இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்ட எல்லா சென்டருக்கும் நன்றி. ஸ்பீச் கேட்ட எல்லா அன்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.